بسم الله الرحمن الرحيم.
السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على أشرف الأنبياء محمد المرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين وبعد. فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا محمد صلى الله عليه وسلم، ما بال أقوام يقولون كذا وكذا وما بال أقوام يفعلون كذا وكذا. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹுவின் பெரும் கிருபையினால் தொடர்ச்சியாக நடைபெறுகிற இந்த வாராந்திர வகுப்பில் இன்றைக்கு உங்களை எல்லாம் சந்திக்கிற ஒரு நல்ல வாய்ப்பினை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். இந்த வார வகுப்பில் முக்கியமானது ஒரு விஷயத்தை குறித்து இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கவிருக்கிறோம். அதாவது இஸ்லாமிய மார்க்கத்தில் இரண்டு அடிப்படைகளை மையமாக வைத்துத்தான் நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது. ஒன்று நன்மை, இன்னொன்று தீமை. நன்மையான காரியங்கள், பாவமான காரியங்கள். இந்த இரண்டு அடிப்படைகளில் அதன் உள்ளே இன்னொரு அடிப்படையும் இருக்கிறது. உதாரணமாக சொல்ல வேண்டுமானால், ஒருவன் ஒரு பாவமான காரியத்தை செய்து விட்டான், ஆனால் அது அல்லாஹ்விடத்தில் நன்மையாக எழுதப்படும். ஒருவன் நன்மையான காரியத்தை செய்து விட்டான், அது அல்லாஹ்விடத்தில் பாவமாக எழுதப்படும். புரியுதா உங்களுக்கு? ஒரு நன்மையான காரியத்தை ஒருவர் செய்து விட்டார், ஆனால் அது அல்லாஹ்விடத்தில் பாவமாக எழுதப்படும். எப்படி எப்படி? உதாரணமா சொல்லுங்க. வெரி குட், சரியான பாயிண்ட். வைலுல்லில் முஸல்லீன் அல்லதீனஹும் யுராவூன். தொழுகைங்கிறது ரொம்ப நல்ல இபாதத்து தான், ஆனால் அந்த தொழுகையை பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காக செய்து விட்டால் அந்த தொழுகை கூட என்னவாகிவிடும்? பாவமாக மாறிவிடும். அதே மாதிரி பாவமான காரியத்தை செய்து விட்டார், அது அல்லாஹ்விடத்தில் நன்மையாக கருதப்படும். எப்படி? பாவம் மன்னிப்பு. ஒரு பாவத்தை செஞ்சிட்டாரு, ஆனால் அந்த பாவத்திற்காக மனம் வருந்தி திருந்தி உணர்ந்து புரிந்து தெரிந்து தெளிந்து அல்லாஹ்விடத்தில் அவர் மனமுருகி பாவ மன்னிப்பு கேட்கிற போது, அந்த யுகஃபிர் அன்ஹும் சையாத்திஹிம், அவர்களுடைய தீமைகள் கூட நன்மைகளாக அல்லாஹ்விடத்திலே எழுதப்படுகிறது. இந்த அடிப்படைகளை மையப்படுத்தி இன்னொரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி என்றால், அதுதான் பாவத்துள் பாவம், செல்வத்துள் செல்வம், அச்செல்வம். மறந்துட்டீங்க, நடுவில் ஒரு வார்த்தையை ஊட்டிங்க, அதான பிரச்சனையே. செல்வத்துள் செல்வம், செவி செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அதாவது என்னன்னா, செல்வங்களுக்குள்ளேயே ஒரு செல்வம், செல்வத்துள் மேலான செல்வம். அதே மாதிரி பாவமான காரியத்தை மனிதன் செய்து விட்டான், அந்த பாவத்துள் இன்னொரு பாவமும் எழுதப்படுகிறது. உதாரணமாக ஒரு பாவத்தை சொல்லுங்களேன். எந்த பாவம் இன்றைக்கு மனிதன் சாதாரணமாக செய்கிற பாவம்? குறிப்பாக நாம் எல்லோரும் இளைஞர்களாக இங்கே இருக்கிறோம், அப்படித்தானே? இளைஞர்களிடத்தில் பெரும்பாலும் ஏற்படக்கூடிய தவறு என்ன தவறாக இருக்கும்? பொய் சொல்லுவது, அப்புறம் புறம் பேசுறது, அப்புறம் ஒரு இன்ட்ராக்ஷனா இருக்கட்டும், இன்ஷா அல்லாஹ், பொய் பேசுறது, புறம் பேசுறது, அப்புறம் திருடுறது, அப்புறம் புகைப்பிடிக்கிறது, மது அருந்துறது. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம். ஒருத்தர் யாருக்கும் தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டார். எந்த உதாரணத்தை சொல்லலாம்? உதாரணமாக வட்டி வாங்கி விட்டார் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அல்லது பொய் சொல்லி விட்டார், புகைப்பிடித்து விட்டார், ஏதோ ஒன்று பண்ணிட்டார். இந்த பாவத்தை செஞ்சுட்டு அடுத்து அவர் என்ன செய்யணும்? தௌபா கேட்கணும். அப்ப அது வந்து நாம் ஏற்கனவே பார்த்ததை போல அந்த பாவம் கூட அவருக்கு நன்மையாக மாற்றப்பட்டு விடும். ஆனா வெளியே வந்து தனத்தை என்ன பண்ண தெரியுமா அப்படிம்பார். இப்ப இது என்ன ஆகும் அவருக்கு? பாவமே டபுள் ஆகும். அதைத்தான் இன்றைக்கு அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ நம்ம பெரும்பான்மையானவர்கள் செய்து கொண்டிருக்கிறோம். செய்த பாவங்களை பெருமையாக பேசுவது இன்றைக்கு ஒரு ஃபேஷனாக மாறிவிட்டது. நாங்கள்லாம் அந்த காலத்திலே அப்படி, மீசம் முளைக்கிறதுக்கு முன்னாடியே நாங்க இப்படி எந்த என்ன செய்வோம்? நிறைய நம்முடைய அறியாமை கால கடந்த கால தவறுகளை குறித்து பேசுவது இன்றைக்கு ஒரு பாரம்பரியமான பழக்கமாக நம்மிடத்திலே வந்துவிட்டது. என்னடா நீங்க தப்பு செய்றீங்க, நாங்கெல்லாம் அன்னைக்கு எப்படி இருந்தோம் தெரியுமா, நாங்கெல்லாம் காலேஜ் படிக்கும் போது எப்படி இருந்தோம் தெரியுமா, இன்னைக்கு பசங்க எல்லாம் என்ன பெருசா பண்றாங்க, நாங்கெல்லாம் அப்பவே வேற மாதிரி என்றெல்லாம் என்ன செய்கிறோம் இன்றைக்கு? ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்துவதற்காகவோ அல்லது நம்மோடு இருப்பவர்களுடைய நேரத்தை ஒரு பொழுதுபோக்கு என்கிற ரீதியில் காரணத்திற்காகவோ செய்த பாவத்தை இன்றைக்கு சொல்லி காட்டுவது, செய்த பாவங்களை குறித்து பெருமையாக பேசுவது இன்றைக்கு நம்மிடத்திலே ஒரு தொற்று நோயை போல் இன்றைக்கு பரவி கொண்டிருக்கிறது. ஆனால் அருமை சகோதர சகோதரிகளே, இது முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு குணம் நமக்கு. அதனால்தான் இதை பாவத்துள் பாவம் என்று நாம் சொல்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனில் மிக தெளிவாக நமக்கு பதிவு செய்கிறான், லா யுஹிப்புல்லாஹுல் ஜஹர பிஸ்ஸூஇ மினல் கவுல் இல்லா மன் துலிம. அநியாயம் செய்யப்பட்டவரே அல்லாமல், பாதிக்கப்பட்டவரே அல்லாமல் என்ன செய்யக்கூடாது? கெட்ட பேச்சை அல்லது கெட்ட சொல்லை பகிரங்கப்படுத்துவதை இறைவன் விரும்ப மாட்டான். அதே போன்று இன்னொரு வசனம், இன் துபுது ஹைரன் அவ் துஃபு, நன்மையான விஷயத்தை நீங்கள் வெளிப்படையாக செய்தாலோ அல்லது அதை மறைத்து செய்தாலோ, அவ் தஃபு அன் சூஇ, அல்லது ஒரு தீமையை நீங்கள் பொருட்படுத்தாமல் மறைத்து விட்டாலோ, ஃபஇன் அல்லாஹ கான அஃபூவன் கதீரா, நிச்சயமாக அல்லாஹ் இத்தகையோரை மன்னிக்கக்கூடியவனாகவும் அவர்கள் மீது நன்மைகள் புரிவதற்கு ஆற்றல் உடையவனாகவும் இருக்கிறான் என்று இந்த வசனம் பேசுகிறது. இதனுடைய கருத்து இரண்டு செய்திகளை நமக்கு போதிக்கிறது. முதல் விஷயம், எந்த நன்மையான காரியங்களை நாம் செய்கிறோமோ அதை ரகசியமாகவும் செய்யலாம், தேவை ஏற்படுகிற போது பகிரங்கமாகவும் செய்யலாம். மார்க்கத்திலே நமக்கு வலியுறுத்தக்கூடிய ஆர்வம் மூட்டியிருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, எந்த நன்மைகளாக இருந்தாலும் பிறர் பார்வையில் இருந்து கொஞ்சம் தவிர்த்து ரகசியமாக செய்வது நமக்கு அதிகமாக வலியுறுத்தப்பட்ட செய்தி. ஆனால் அதே வேளையில் பிறரை ஆர்வம் ஊட்டுவதற்காகவோ அல்லது வேறு சில காரணங்களுக்காகவோ முகஸ்துதி என்கிற ரீதியில் அல்லாமல், இந்த இபாதத்தை கொண்டு உலகவியல் ரீதியாக நன்மைகளை பெற வேண்டும் என்கிற எண்ணம் இல்லாமல் அவ்வப்போது அல்லது ஒரு சில கட்டங்களிலே அதை வெளிப்படையாக செய்தாலும் இறைவனதை ரசிக்கிறார். ஆனால் தீமைகளை பொறுத்தவரைக்கும் தவறுகளை பொறுத்தவரைக்கும் அதை எப்போதும் செய்யக்கூடாது, அதை எந்த காலத்திலும் செய்யக்கூடாது, இன்னும் சொல்ல போனால் அதை யார் முன்னிலையிலும் செய்யக்கூடாது. இன்னும் கொஞ்சம் ஒருபடி மேலே சொல்ல வேண்டும் என்றால், செய்த தவறை அல்லது செய்த பாவத்தை மறைமுகமாக நினைத்து அல்லாஹ்விடத்தில் மன்னிப்புத்தான் கேட்க வேண்டுமே தவிர, அதை பிறரிடத்திலே அம்பலப்படுத்துவது பகிரங்கப்படுத்துவது என்கிற பண்பு நம்மிடத்திலே இருக்கக்கூடாது. இது எப்படி புரிந்து கொள்ளலாம் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜும்மா குத்துபாக்களில் அடிப்படையாக ஒரு அம்சம் தாங்கி நிற்கும், அதுதான் நன்மையை ஏவுதல் தீமையை தடுத்தல். இந்த இரண்டு விஷயங்களில் ஏதேனும் ஒன்று இருந்தால் தான் அது ஜும்மா, இல்லைன்னா அது சும்மா. இன்னைக்கு பெரும்பான்மையான இடங்களில் என்ன நடக்குது? ஜும்மா குத்துபா சும்மா குத்துபாவா இருக்கு. இது உலமாக்கள் சொல்லி இருப்பது. எந்த உரையில் அச்சமூட்டுதலும் எச்சரிக்கை செய்தலும் இல்லையோ, எந்த உரையில் நன்மையை ஏவுதலும் தீமையை தடுத்தலும் இல்லையோ, எந்த உரையில் சொர்க்கத்தை குறித்த ஆர்வமும் நரகத்தை குறித்த அச்சுறுத்தலும் இல்லையோ, அது அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட நன்மைக்குரிய ஒரு உரையாக கருதப்படாது என்று உலமாக்கள் நிறைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நன்மையை ஏவுதல் அல்லது அந்த தீமையை தடுத்தல் என்கிற அந்த அடிப்படை விஷயத்தை கையில் எடுக்கிற போது, ஜும்மா குத்துபாக்களிலும் ஏனைய உபதேசங்களிலும் அதை சுட்டிக்காட்டுகிற போது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான பண்பாட்டை தன்னகத்தை கொண்டிருந்தார்கள். என்னென்றால், மபாலு அக்வாமின் யகூலூன கதா வகதா, மபாலு அக்வாமின் யஃஅலூன கதா வகதா என்றுதான் சொல்லுவார்கள். மக்களுக்கு என்ன நேர்ந்து விட்டது? ஏன் இப்படி இப்படி எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள்? மனிதர்களிடத்திலே சொல் ரீதியாக பேச்சுவார்த்தை ரீதியாக நடைபெறுகிற தவறுகளை சுட்டிக்காட்ட வேண்டும் எனும் போது, இந்த குறிப்பிட்ட மனிதர் இப்படி பேசிவிட்டார் அல்லது இந்த குறிப்பிட்ட மனிதர் இப்படி பேசிவிட்டார் என்பன போன்று சுட்டிக்காட்டாமல் எப்படி சொல்வார்களாம்? மபாலு அக்வாமின் யகூலூன கதா வகதா, ஏன் சிலர் இப்படி இப்படி எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள்? மபாலு அக்வாமின் யஃஅலூன கதா வகதா, ஏன் சில மக்கள் இப்படி இப்படி எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஜும்மா குத்துபாக்களில் நன்மையை ஏவி அல்லது தீமையை தடுத்தல் என்ற அம்சத்தை நிறைவேற்றுவார்கள். இதற்கு உலமாக்கள் விளக்கம் சொல்லுகிற போது, இதிலே நிறைய படிப்பினைகள், நிறைய ஹிக்மத் எனும் ஞானங்கள் உள்ளே இருக்கிறது. அதிலே முக்கியமான அம்சம் என்ன தெரியுமா? மனிதர்கள் செய்யக்கூடிய பாவங்களை, தவறுகளை பகிரங்கப்படுத்துதல், பிறர் முன்னிலையில் அதை அம்பலப்படுத்துதல் என்கிற அந்த விஷயம் புகழத்தக்கதல்ல, அது விரும்பத்தக்கதல்ல என்கிற ஒரு பண்பை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிப்பட்ட ஒரு அருமையான நடைமுறையை தம்மிடத்தில் வைத்திருக்கிறார்கள். அதனால தான் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் அழகாக நமக்கு சொல்லி காட்டுகிறார், இன்னல்லதீன யுஹிப்புன அன் தஷி அல் ஃபாஹிஷத்து ஃபில் லதீன ஆமனு, நிச்சயமாக எவர்கள் ஈமான் கொண்டவர்களுக்கு மத்தியில் மானக்கேடான விஷயங்கள் பரவ வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, ஆசைப்படுகிறார்களோ, லஹும் அதாபுன் அலீமுன் ஃபி துன்யா வல் ஆகிரா, நிச்சயமாக அவர்களுக்கு இந்த உலகத்திலும் மறுமையிலும் நோவினை தரும் வேதனை இருக்கிறது. வாசகத்தை கவனியுங்கள், யார் மானக்கேடான காரியத்தை செய்கிறார்களோ என்று இறைவன் சொல்லவில்லை. இன்னல்லதீனா யுஹிப்புன அன் தஷி அல் ஃபாஹிஷத்து ஃபில் லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களுக்கு மத்தியில் அருவறுக்கத்தக்க பாவமான காரியங்கள் பரவ வேண்டும் என்று யார் விரும்புகிறாரோ. பாருங்கள் சமுதாயத்தை எப்படி அல்லாஹு பாதுகாக்கிறார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம்முடைய சமுதாயத்தை எப்படி பாதுகாக்கிறார்கள் பாருங்கள். பெரும்பான்மையான தவறுகள் எப்படி சமூகத்திலே பரவுகிறது, குறிப்பாக இன்றைக்கு தமிழகத்திலும் இந்தியா போன்ற வளரும் நாடுகளிலும் நிறைய சமூக சீர்கேடுகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த சமூக சீர்கேடுகள் எல்லாம் பெரும்பாலும் எங்கிருந்து வந்தன என்று பார்க்கிற போது மேற்கத்திய கலாச்சாரங்களை மையப்படுத்தி தான் வந்திருக்கிறேன். மேற்கத்திய கலாச்சாரங்களும் அல்லது வளர்ந்த நாடுகள் என்று அறியப்பட்ட மேலை நாடுகள் என்று பார்க்கப்படுகிற அந்த நாடுகளில் இருந்த கலாச்சாரங்கள் இன்றைக்கு தென் தமிழகம் உட்பட எல்லா இடங்களிலும் உள்ளே வந்துவிட்டது. பஃபுகள் நடத்துவது, கிளப்புகள் நடத்துவது, ஆண் பெண் இணைந்து கிளப்புகளிலே ஆட்டம் போடுவது, இப்படி நிறைய தவறுகள் சமூக சீர்கேடுகள் இன்றைக்கு சாதாரணமாக நுழைந்து விட்டது. எப்படி நுழைந்தது இது? இங்கே இருப்பவர்கள் இந்த பாவங்களை செய்ய வேண்டும் என்பதற்காக அங்கிருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களுக்கு சென்று படித்து பட்டம் வாங்கிவிட்டு இந்த பாவங்களை செய்வதில்லை, அல்லது இந்த சமூக சீர்கேடுகளை செய்வதில்லை. அங்கு இருக்கக்கூடியவர்களோ அல்லது அங்கு வளர்ந்தவர்களோ அங்கிரு செய்யக்கூடிய அந்த தவறுகளை மீடியாக்களின் மூலமாகவோ அல்லது டிவி தொலைக்காட்சிகள் போன்ற இந்த சாதனங்களின் மூலமாகவோ காண்பிப்பதன் மூலமாகத்தான் இப்படிப்பட்ட தவறுகள் எல்லாம் இருக்கிறது, இப்படிப்பட்ட பொழுதுபோக்கு அம்சங்கள் எல்லாம் இருக்கிறது என்பது சமூகத்திற்கு அறியப்பட்டு இன்றைக்கு அதை சர்வசாதாரணமாக செய்து கொண்டிருக்கிறது. இதை செய்ய வேண்டும் என்று அரசாங்கம் சொல்வதில்லை, இதையெல்லாம் நீங்கள் செய்து சந்தோஷமாக உங்கள் நேரத்தை கழிக்க வேண்டும் என்று எந்த பாடசாலைகளும் பாடம் நடத்துவதில்லை. இருந்தாலும் சென்னை, பெங்களூர், மும்பை, கல்கத்தா, டெல்லி போன்ற பெருநகரங்களில் இன்றைக்கு இந்த சமூக சீர்கேடுகள் சாதாரணமாக வந்துவிட்டது. எப்படி வந்துவிட்டது? இதற்கு காரணம் என்னவென்று நாம் பார்க்கும்போது தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். மேலை நாடுகளிலும் மேற்கத்திய கலாச்சாரங்களை தாங்கி நிற்கக்கூடிய நாடுகளிலும் இது போன்ற மானக்கேடான காரியங்கள் இருப்பதை இங்கே பரப்பியதனால் தான் இது போன்ற சூழ்நிலைகள் ஏற்பட்டது. அதனால் தான் அல்லாஹ் சொசைட்டியை, சமுதாயத்தை பாதுகாக்கிறான், தவறுகளை குறித்து பேசக்கூட செய்யாதீர்கள், இப்படி இப்படி எல்லாம் தவறுகள் இருக்கிறது என்பதை கூட நினைவுபடுத்தாதீர்கள். ஏன்? அது குறித்து தெரியாமல் இருப்பவர்களுக்கு நீங்கள் தெரிய வைத்து விடுவீர்கள். அது குறித்து அறியாமல் இருப்பவர்களுடைய நெஞ்சங்களில், அந்த பிஞ்சு மனதுகளில் அது குறித்த ஒரு அறிமுகத்தை நீங்கள் ஏற்படுத்தி விடுவீர்கள். அதனால தான் நல்லா சொல்கிறான், மானக்கேடான, அருவறுக்கத்தக்க, அசிங்கமான, ஆபாசமான காரியங்களை குறித்து பேசக்கூட செய்யாதீர்கள். அதை செய்வதல்ல, அதை செய்வதற்கு தூண்டுவதல்ல, அதை செய்வதற்குரிய விளக்கங்களை மக்களுக்கு சொல்வதல்ல, இப்படியெல்லாம் இருக்கிறது என்கிற செய்தியை கூட பேசாதீர்கள். ஆனால் இன்றைக்கு சர்வசாதாரணமாக கையிலே வைத்திருக்கிற சாதனத்தை அன்றாடம் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இதை செய்பவர்கள் என்ன நினைத்துக் கொண்டு செய்கிறோம் என்றால், இது குறித்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறோம், இது குறித்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறோம் என்று நினைத்துத்தான் அருவறுக்கத்தக்க, ஆபாசமான, மார்க்கத்திற்கு முரண்பட்ட பாவகரமான காரியங்களை இன்றைக்கு அம்பலப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அது ஒரு தவறான செய்தி, அதுதான் பாவத்துள் பாவம். செய்த பாவத்தை இன்னும் அதிகமாக, அந்த பாவத்தினுடைய கனப்பரிமாணத்தை கூட்டக்கூடிய ஒரு விகிதமாக அது அமைந்துவிடும். அதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மானக்கேடான அருவறுக்கத்தக்க காரியங்கள் குறித்து சமூக மக்களுக்கு மத்தியிலே பேசாதீர்கள், அதை பரப்ப வேண்டும் என்று நினைக்காதீர்கள், குறிப்பிட்ட ஒருவன் ஒரு பாவத்தை செய்து விட்டால் இந்த பாவத்தை அம்பலப்படுத்த வேண்டும் என்று ஆசைப்படாதீர்கள், அல்லது நீங்களே ஒரு பாவத்தை செய்து விட்டால் கூட மனைச்சையின் அடிப்படையிலேயோ அல்லது நஃப்ஸுல் அம்மாரத்து பிஸ்ஸு, தவறை கொண்டு தாங்கி நிற்கிற அந்த மனது உங்களை தூண்டிய காரணத்தினாலோ ஒரு பாவத்தை செய்து விட்டால் மறைமுகமாக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டு மீளுவதற்குத்தான் உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டுமே தவிர, இப்படியெல்லாம் நான் செய்து விட்டேன், அப்படி நான் செய்து விட்டேன் என்கிற ரீதியில் நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளக்கூடாது. ஹதீஸ் நூல்களை பார்க்கிற போது ஒரு அற்புதமான செய்தியை தெரிந்து கொள்ளலாம். எதெல்லாம் இன்றைக்கு பிரபல்யமான ஹதீஸ் நூல்கள் என்று நாம் பார்க்கிறோமோ அந்த ஹதீஸ் நூல்கள் அத்தனையிலும் இமாம்கள் ஒரு அற்புதமான பாட தலைப்பை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக இமாம் அல் புகாரி ரஹிமஹுல்லா தங்களுடைய அதப் என்கிற சஹீஹுல் அதப் என்று அறியப்படக்கூடிய அந்த நூலில் தங்களுடைய அந்த நூலில் அதப் என்கிற அந்த பாடத்தில் பாபு சித்ருல் முஃமின் அலா நஃப்ஸிஹி என்று ஒரு பாடத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். என்ன அர்த்தம் இதற்கு? ஒரு முஃமின், ஒரு இறை நம்பிக்கையாளன் தன்னுடைய பாவத்தை மறைப்பது குறித்து பாடம். ஒரு முஃமின், ஒரு இறை நம்பிக்கையாளன் தன்னுடைய பாவத்தை மறைப்பது குறித்த பாடம் என்கிற ஒரு தலைப்பில் ஹதீஸ்களை தொகுத்திருக்கிறார்கள். அதே போன்று அல் அதபுல் முஃப்ரத் என்கிற தங்களுடைய இன்னொரு ஒரு நூலில் பாபு மன் ஸ்தர முஸ்லிமன், யார் ஒருவர் ஒரு முஸ்லிம் செய்த பாவத்தை மன்னிக்கிறாரோ என்பது குறித்த பாடம் என்று ஒரு தலைப்பிலே பாடத்தை போட்டிருக்கிறார்கள். அல் இமாம் நவவி ரஹிமஹுல்லா சஹி முஸ்லிம் என்கிற நூலுக்கு விளக்கு உரை எழுதும் போது அதிலே பாபு நஹியு அன் ஹத்கி இன்சானி சத்ர நஃப்ஸிஹி, இப்படி பாபு நஹி அன் ஹத்கி இன்சான் சத்ர நஃப்ஸிஹி, எந்த பாவம் அவன் செய்ததை அல்லாஹ் மறைத்து விட்டானோ அந்த பாவத்தை அம்பலப்படுத்துவது கூடாது என்று ஒரு பாடம். இப்படி இந்த பாவத்தை நான் செய்ததை அல்லாஹ் மறைத்து விட்டானோ அல்லது மன்னித்து விட்டானோ அந்த பாவத்தை குறித்து பிறரிடத்தில் சொல்லுவது தடை என்று ஒரு தலைப்பிலே ஹதீஸ்களை தொகுத்திருக்கிறார்கள். அதே போன்று இமாம் இப்னு மாஜா ரஹிமஹுல்லா தங்களுடைய கிதாபுல் ஹுதூத் என்கிற அந்த தலைப்பிலே போடும் போது பாபு சத்ரி அலல் முக்மினி வ தஃஇல் ஹுதூதி பிஸ்ஸுபஹான், அதே போன்று இறை நம்பிக்கையாளன் தன்னுடைய பாவத்தை மறைப்பது குறித்த பாடம் என்று எல்லா ஹதீஸ் நூல்களிலும் இந்த தலைப்பில் நிறைய ஹதீஸ்கள் தொகுக்கப்பட்டிருக்கிறது. இதனால் எதற்காக என்றால் செய்த பாவத்தினுடைய அந்த தண்டனை கணப்பரிமாணத்தை அதிகப்படுத்துவது இப்படிப்பட்ட ஒரு தன்மை நம்மிடத்தில் இருக்க போய் அப்ப அந்த தன்மை அந்த பழக்கம் இந்த பண்பாடு நம்மிடத்தில் அறவே இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் எல்லா இமாம்களும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தலைப்பிலே நிறைய ஹதீஸ்களை தொகுத்து வைத்திருக்கிறார்கள். ஹதீஸ் இருக்கிறது, அபு மூஸா அல் அஷ்அரி ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னல்லாஹு அஸ்ஸ வ ஜல்ல யப்ஸுது யதஹு பில்லைல் லியதுப முஸீஅன் நஹார், பகல் நேரத்திலே பாவம் செய்தவரை மன்னிப்பதற்காக இரவு நேரத்தில் இறைவன் தம்முடைய கைகளை விரிக்கிறான், யப்ஸுது யதஹு பின்நஹாரி லியதுப முஸீஅல் லைல், இரவு நேரத்திலே பாவம் செய்தவரை மன்னிப்பதற்கு பகலில் தன்னுடைய கரத்தை விரிக்கிறான், ஹத்தா தத்லு அஷ்ஷம்சு மின் மக்ரிபிஹா, சூரியன் தன்னுடைய மேற்கு பகுதியிலிருந்து உரிக்கும் வரை உதிக்கும் வரை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இதனுடைய அர்த்தம் என்ன? நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் பாவம் செய்து கொள்ளுங்கள், உங்களை மன்னிப்பதற்கு இறைவன் தயாராக இருந்து கொண்டிருக்கிறான். அதனால் பகலிலே பாவம் செய்து விட்டு இரவிலே மன்னிப்பு தேடுங்கள், இரவிலே பாவம் செய்து விட்டு பகலிலே மன்னிப்பு தேடுங்கள் என்கிற கருத்தல்ல. பகலிலே அறியாமல் தெரியாமல் பாவம் செய்து விட்டீர்களா, இரவில் அல்லாஹ் உங்களுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான், நிராசை அடைந்து விடாதீர்கள். இரவிலே பாவம் செய்து விட்டீர்களா, உடனே பகலுக்குள் நீங்கள் திருந்தி மீண்டு வந்து விடுங்கள், பகலிலேயே உங்களுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு இறைவன் தயாராக இருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அழகான முறையிலே இதை வெளிப்படுத்துகிறார்கள். இதிலிருந்து நமக்கு தெளிவாக தெரிவது, இதிலிருந்து நமக்கு தெளிவாக புரிந்து கொள்வது என்னவென்றால், அடுத்தவர்கள் செய்த தவறுகளாக இருந்தாலும் சரி, அடுத்தவர்கள் செய்கிற பாவங்களாக இருந்தாலும் சரி, அல்லது நாமே தாமே செய்த பாவங்களாக இருந்தாலும் சரி, அதை வெளிப்படுத்தி இன்பம் காணக்கூடாது. எத்தனையோ குடும்பங்கள் இதனால் பிளவுட்டிருக்கிறது. எப்படி தெரியுமா? கணவன்மார்களும் அல்லது கணவன் மனைவி ஆரம்ப நேரத்திலே கல்யாணமான திருமணமான ஆரம்ப நேரத்தில் அந்யோன்யமாக இருப்போம். அந்யோன்யமாக இருப்போம் என்பதை அசட்டுத்தனமாக புரிந்து கொண்டு எனக்கு மத்தியில் எந்த ரகசியமே இருக்கக்கூடாது என்று என்ன செஞ்சது, இவர் எல்லா ரகசியத்தையும், இதுதான் ஆர்வக்கோளாறுலயே பெரிய ஆர்வக்கோளர். அந்தம்மா ஆமாங்க எனக்கும் அப்படித்தான், உங்களுக்கும் எனக்கும் மத்தியில கேப்பே இருக்கக்கூடாது, நமக்கு இடையில சீக்கிரட்டே இருக்கக்கூடாதுன்னு அந்தம்மா சொல்லக்கூடாதெல்லாம் சொல்றது. தன்னை பத்தி சொன்னா கூட பரவாயில்ல, ஆர்வக்கோளாறுல என்ன செய்யறது, தன்னுடைய சகோதரி வாழ்விலே நடந்தது, சகோதரர்களுடைய வாழ்விலே நடந்தது, தாய் தந்தருடைய வாழ்விலே நடந்தது, அவருடைய தாயாரும் தந்தையாரும் சிறிய பிராயத்திலே இருக்கும் போது நடந்தது, இதையெல்லாம் தங்களுக்கிடையில் அன்பையும் அந்யோன்யத்தையும் அதிகப்படுத்த செய்யும் என்கிற ஆர்வக்கோளாறில் சொல்லிவிடுகிறோம். ஆனால் கடைசியில் என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும்? என்னெல்லாம் ஆகக்கூடாதோ அதெல்லாம் ஆகும். ஏன்? மனிதனின் மனநிலை ஒரே மாதிரி இருக்காது. மனிதனின் மனநிலை ஒரே மாதிரி இருக்குமா? இன்றைக்கு இருப்பதை போல் நாளை இருப்போமா? நேற்று இருந்ததை போல் இன்றைக்கு இருக்கிறோமா? இல்லையே. கிழக்கிலே காற்று வீசுவதைப் போல ஒரு நாள் மேற்கிலே வீசும், கிழக்கிலே வீசிக்கொண்டிருக்கிற காற்று கிழக்கிலேயே வீசிக்கொண்டிருக்கும் என்று சொல்ல முடியாது, அது திசைகள் மாறும். அதே போன்றுதான் மனிதனின் மனநிலையும் மனோநிலையும், இன்றைக்கு இருப்பதைப் போலவே நாளைக்கு இருக்காது. ஆரம்ப நேரத்தில் திருமணமான புதிதி கைப்பட்டாலும் சுகம், கால்பட்டாலும் சுகம், அதே கொஞ்ச நாள் கழித்து விட்டால் கைப்பட்டாலும் குற்றம், கால்பட்டாலும் குற்றம் எப்படி மாத்தி வச்சுட்டான் பாருங்க. பிடித்த மனைவி கைப்பட்டாலும் சுகம், கால்பட்டாலும் சுகம். பிடிக்காத மனைவி கைப்பட்டாலும் குற்றம், கால்பட்டாலும் குற்றம். என்ன நடக்கும்? சண்டைகள் வரும்போது, சச்சரவுகள் வரும்போது, பிணக்குகள் வரும்போது, கருத்து வேறுபாடுகள் வரும்போது, தன் தரப்பு வாதத்தை வலுப்படுத்த, தன் தரப்பு வாதத்திற்கு வலிமை சேர்க்க, உன்னை பத்தி எல்லாம் தெரியாதான் ஆரம்பிப்பாரு. என்ன என்ன உங்களுக்கு என்ன பத்தி தெரியும்? வேணா விடு, சொன்னா நல்லா இருக்காது. சொன்னதே நீ தானே. அவரு என்ன என்ன உடனே இந்த அம்மாவுக்கு கோபம் வரும், உடனே நீ தானே சொன்ன அப்படின்ட்டு அந்த சீக்கிரட் எல்லாம் சொல்றது. இது ஃபர்ஸ்ட் லெவல் எப்படி இருக்கும்னு சொன்னா, இவங்க ரெண்டு பேரும் ரூம்ல இருக்கும் போது மட்டும் இந்த ஃபர்ஸ்ட் லெவல் நடக்கும். இன்னும் கொஞ்சம் சண்டைகள் அதிகமாகி செகண்ட் லெவல் எங்க போவோம்? பிள்ளைங்க இருக்கும் போது அந்த சீக்கிரட்டை வெளிப்படுத்துவாங்க, பெற்றோர்கள் இருக்கும் போது சீக்கிரட், தேர்ட் லெவல் ஃபோர்த் லெவல் வந்தா யாரு வந்தாலும் அந்த சீக்கிரட்டை சொல்றது. கடைசியில் என்னாவோ, ஈறு பேனாயி பேனு பெருச்சாலி ஆகிற மாதிரி, நாளைக்கு வந்த சண்டையை இன்னைக்கே இழுத்து விட்ட மாதிரி வீட்டில் பிரச்சனைகள் பெரிதாகும். அதனால் தான் இஸ்லாம் அழகாக நமக்கு வழிகாட்டுகிறது, அம்பலப்படுத்தாதீர்கள், தவறுகளை அம்பலப்படுத்தாதீர்கள், குற்றங்களை அம்பலப்படுத்தாதீர்கள். அல்லாஹுவை தவிர யாரும் இந்த உலகத்தில் கருணையாளர்கள் கிடையாது. அல்லாஹுவை தவிர யாரும் நம் மீது உரிமை எடுத்துக் கொள்ள முடியாது, நம் மீது நேசத்தையும் பாசத்தையும் அன்பையும் காட்ட முடியாது. காலங்கள் செல்ல செல்ல, நாட்கள் நகர நகர, எல்லாமே மாறிக்கொண்டிருக்கும். மாற்றங்கள் ஒன்றுதான் இந்த உலகத்தில் மாறாதது. மனைவி என்று நாம் நினைப்போம், மனைவிதான் என் உயிர் என்று நினைப்போம், மனைவிதான் என் ஆன்மாவின் பாதி என்று நினைப்போம். அது இருக்கும் தான், உண்மைதான். ஆனால் எல்லா நேரங்களிலும் அது இருக்காது, எல்லா சூழ்நிலைகளிலும் அது இருக்காது. உன்னுடைய தன்மானமும் உன்னுடைய சுய கௌரவமும் உனக்கு இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய அந்த மதிப்பும் மரியாதையும் மானமும் உயிரை விட மேலானது. அப்ப அதை கேவலப்படுத்துகிற விதத்திலே, அதை உரசி பார்க்கிற விதத்திலே, உயிர் நரம்பை வெட்டி விடுகிற விதத்திலே என்ன செய்துவிடக் கூடாது? நம்முடைய தவறுகளை, நம்முடைய குற்றங்களை, நம்முடைய பாவங்களை அம்பலப்படுத்தக்கூடாது. எவ்வளவு பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் தெரியுமா? நீங்கள் சிறுபிராயத்திலே, நீங்கள் இளமை பருவத்திலே செய்த அந்த தவறை குறித்து உங்கள் மகனுக்கு தெரியாத வரைக்கும் உங்கள் மீது ஒரு கண்ணியம் இருக்கும். உங்களை வேறு ஒரு கண்ணோடு பார்ப்பான். என் தந்தை தான் என்னுடைய வாழ்வின் கதாநாயகன், என் தந்தை தான் என்னுடைய வாழ்வின் ரியல் ஹீரோ என்று எண்ணிக்கொண்டே இருப்பான். ஆனால் அந்த ரகசியம் அவனுக்கு தெரிந்துவிட்டால், உங்கள் மீது இருக்கக்கூடிய நல்லெண்ணம், உங்கள் மீது அவன் வைத்திருந்த அந்த நல்ல நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக சிதைந்து போகும் சகோதரர்களே. அது அந்த சிதைவு எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்றால், வாழ்க்கையில் எந்த கட்டத்தில் முக்கியமாக உங்களுடைய பேச்சையும் உங்களுடைய அறிவுரையையும் உங்களுடைய அறவுரையையும் உங்களுடைய ஆலோசனையும் அவன் கேட்க வேண்டுமோ? கேட்க மாட்டான். வாழ்வில் எந்த கட்டத்தில் அவனுடைய தவறை நீங்கள் சுட்டி காட்டுவதை அவன் எடுத்துக்கொண்டே ஆக வேண்டுமோ, அந்த நேரத்தில் நீங்கள் சுட்டி காட்டுவதை அவன் விரும்ப மாட்டான். அதனால் தான் இஸ்லாமிய மார்க்கம், அடக்கி வையுங்கள், எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி விடாதீர்கள், குறிப்பாக உங்கள் வாழ்வில் நடந்த எதிர்மறையான காரியங்களை யாரிடத்திலும் நீங்கள் சொல்லாதீர்கள், அதை எல்லாவிடத்திலையும் மட்டும் முறையிடுங்கள். அதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னா அழகிய பண்புகளில் சத்தார் என்கிற ஒரு பெயரை வைத்திருக்கிறான். என்ன அர்த்தம் சத்தார்? குறைகளை தவறுகளை மறைப்பவன், மன்னிப்பவன் வேறு, ஃபார் ஃபூர் அது வேறு, பாவங்களை மன்னிப்பவன், பிழைகளை பொறுப்பவன் அது வேறு. அவனுடைய அழகிய திருநாமங்களில் அற்புதமான ஒன்று அஸ்ஸத்தார். அதனால் தான் நம்முடைய இல்லங்களில் சில குழந்தைகளுக்கு அப்துஸ் சத்தார் என்று பெயர் வைக்கிறோம். அப்துஸ் சத்தார் அருமையான அர்த்தம் கொண்ட பேர். என்ன அர்த்தம் அதற்கு? சத்தார், தவறுகளை மறைப்பவன். நம்மை அம்பலப்படுத்தியிருந்தால், நாம் செய்த தவறுகளை எல்லாம் இறைவன் வெளிப்படுத்தி இருந்தால், இன்றைக்கு எந்த கண்ணியத்திலே நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோமோ, எந்த கண்ணியத்தை இன்றைக்கு சமூக மக்களுக்கு மத்தியிலே பெறுகிறோமோ, அதை பெற முடியுமா? நம்முடைய மனைவி எந்த மரியாதை கண் கொண்டு நம்மை பார்க்கிறாளோ, அந்த மரியாதை நம்மிடத்திலே இருக்குமா? நாம் செய்த சின்ன பெரிய குறு சிறு எல்லா தவறுகளையும் இறைவன் ஒன்றாக்கி மக்கள் மண்ணிலையிலே, ஏனைய மக்களுடைய மன்றத்திலே அதை வெளிப்படுத்தி இருந்தால், நம்மால் நிம்மதியாக தலை காட்ட முடியுமா? அதனால் தான் அல்லாஹ் தனக்கே ஒரு பேரை வைத்திருக்கிறான், அஸ்ஸத்தார். அதனால் தான் அன்பு சகோதரர்களே, திருமறை குர்ஆனில் அற்புதமான ஒரு வசனம், வஹுவல்லதி யக்பலு தௌபத அன் இபாதிஹி, அவன்தான், இந்த இறைவன் தான் தன்னுடைய அடியார்களிடமிருந்து தௌபா என்கிற பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்கிறான். வயஃபு அனிஸ்ஸய்யிஆத், நிறைய தவறுகளை அவன் பொருட்படுத்தாமல் விட்டு விடுகிறான். யஃபு அனிஸ்ஸய்யிஆத், நிறைய தவறுகளை இறைவன் பரிசீலிப்பதே இல்லை. மனிதர்கள் செய்யக்கூடிய பாவங்களையும் தவறுகளையும் அல்லாஹ் ஒன்று விடாமல் அப்படியே பதிவு செய்யப்படுகின்ற அத்தனையும் பரிசீலனை செய்தால் என்ன ஆகும்? நம்முடைய நிலைமை, நம்முடைய காரியங்கள் பதிவு செய்யப்படுகிறது, பதிவு செய்யப்படாமல் இல்லை. நம்முடைய காரியங்களை, நம்முடைய பாவங்களை பதிவு செய்வதற்காகவே அல்லாஹ் என்ன வைத்திருக்கிறான்? மலக்குமார்களை வைத்திருக்கிறான். நம்முடைய வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் அல்லாஹ் மலக்குமார்களை வைத்திருக்கிறான். அவர்கள் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். பதிவு செய்யப்படுகின்ற எல்லாவற்றையும் அல்லாஹ் என்ன செய்வதில்லை? பரிசீலிப்பதில்லை. பரீட்சையிலே மாணவன் எழுதுகிற பதிவு செய்யப்படுகின்ற அத்தனை பதில்களையும் ஆசிரியர் என்ன செய்வார்? சரிகின்றுதான் மதிப்பெண் கொடுப்பார். அத்தனை தவறுகளுக்கும் மதிப்பெண்ணை குறைப்பார். அப்படி குறைத்துத்தான் சரியான மதிப்பெண்ணை கொடுக்க முடியும். ஆனால் நம்முடைய கணக்கிலே, நம்முடைய காரியங்களிலே, நம்முடைய வாழ்விலே நாம் செய்யக்கூடிய, நாம் பதிவு செய்யக்கூடிய காரியங்கள் அத்தனையும் பதிவு செய்யப்படுகிறது. ஆனால் அல்லாஹ் அதை பரிசீலிப்பதில்லை. நன்மைகளுக்குண்டான அந்த ரஹமத்தை வாரி வாரி கொடுக்கிறான், ஆனால் பாவங்களை என்ன அர்த்தம் செய்யாத், நிறைய தவறுகளை, நிறைய குற்றங்களை, பாவங்களை இறைவன் பொருட்படுத்தாமல் இருக்கிறான். ஆனால் ஒன்றை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் செய்கிற அத்தனையும் அவனுக்கு தெரியும். நீங்கள் செய்கிற அத்தனையும் அவன் அறிந்தவனாக இருக்கிறான். அதே போன்றுதான் மக்களே, நீங்கள் செய்கிற பாவங்களுக்குரிய சம்பளம் தான் உங்களுக்குரிய சோதனை. முஸ்லிம்களை பொறுத்தவரைக்கும் நான் என்னுடைய உரைகளில் அதிகம் குறிப்பிடுவதுண்டு, துனியாவின் கடன் துனியாவிலே. நமக்கெல்லாம் எப்படி வைத்திருக்கிறான், துனியாவின் கடன் துனியாவிலே. ஏனென்றால் மறுமையில் இன்ஷா அல்லாஹ் நாம் தௌஹீதில் ஷிர்கின் பக்கம் நெருங்காமல், ஷிர்க் பிதாத் குராஃபாத் போன்ற விஷயங்களின் பக்கம் நெருங்காமல், தூய்மையான கொள்கையின்படி வாழ்பவர்கள் நிச்சயமாக சொர்க்கத்திலே பரிசீலிக்கப்படுவார்கள். அப்ப நமக்கெல்லாம் சொர்க்கத்தை மறுமையில் வைத்திருப்பதனால் உலகத்திலே நாம் செய்கிற பாவங்களுக்குரிய சம்பளத்தை, உலகத்திலே நாம் செய்கிற பிழைகளுக்குரிய தண்டனைகளை அல்லாஹ் துனியாவிலேயே கொடுத்து விடுகிறான். அதைத்தான் அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகிற போது எப்படி சொல்கிறான், உங்களுடைய வாழ்வில் ஏற்படுகின்ற சோதனைகள் அனைத்துமே உங்கள் கரங்கள் சம்பாதித்ததன் விளைவுதான். ஆனால் அதே நேரத்திலே எத்தனையோ காரியங்களை அவன் பொறுத்து விடுகிறான். வாழ்விலே ஆரோக்கிய ரீதியாக, பொருளாதார ரீதியாக, சமூக அங்கீகார ரீதியாக என்னென்ன தடுமாற்றங்கள் நமக்கு ஏற்படுகிறதோ, பின்னடைவுகள் ஏற்படுகிறதோ, நஷ்டங்கள் ஏற்படுகிறதோ தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். அது நாம் செய்த பாவங்களுக்கு அல்லாஹ் உலகத்திலேயே கொடுக்கிற சின்ன சின்ன தண்டனை என்று சொல்வதல்ல, ஒரு கண்டனம் தானே. கண்டிக்க வேண்டும் தானே. பிள்ளைகள் தவறு செய்கிற போது பெற்றோர்கள் கண்டித்து வளர்த்தால் தான் அந்த பிள்ளைகள் எதிர்காலத்திலே ஆளுமை மிக்க பிள்ளைகளாக வளருவார்கள். என்ன தவறு செய்தாலும், மகனே நீ தவறு செய்யடா, இந்த வயசுல செய்யாம நீ எந்த வயசுலடா செய்வ அப்படின்னா என்ன ஆகும், மோசமான நிலைமையில் தான் ஆகும். தவறுகள் செய்கிற போது, சின்ன சின்ன பிழைகளை பிள்ளைகள் மேற்கொள்ளுகிற போது அதை கண்டித்தால் தான் சரியாக இருக்கும். அதே போன்றுதான் அடியார்களாகிய நாம் செய்கிற தவறுகளை இறைவன் கண்டிக்கிறான். நபிகள் நாயகம் அற்புதமாக சொன்னார்கள், இன்னொரு நபி மொழியிலே, ஒரு முஸ்லிமுக்கு ஏற்படுகிற எந்த கவலை, எந்த சங்கடம், எந்த கஷ்டம், எந்த நஷ்டம், ஹத்த ஷௌக்கத்து இஷாக்கு பிஹா, அவன் காலிலே குத்துகிற முள்ளாக இருந்தாலும் சரி, இல்லா கஃபர் அல்லாஹு பிஹா ஹதாயாஹு, அதை கொண்டும் அவனுடைய தவறுகளை, அவனுடைய பிழைகளை இறைவன் பொறுக்காமல் இருப்பதில்லை. சின்ன சின்ன விஷயங்கள் சகோதரர்களே, ஒரு இடத்திலே எதிர்பார்ப்போடு போய் நிற்கிறீர்கள், தாமதித்துக் கொண்டிருக்கிறீர்களா, கொஞ்சம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறீர்களா, உங்களுடைய ஏக்கமும் உங்களுடைய அந்த எதிர்பார்ப்பும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறதா, அதை கொண்டு கூட அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறான். சம்பாதித்துக் கொண்டிருக்கிறோம், பொருளாதாரம் வந்து கொண்டிருக்கிறது, அதில் ஒரு சின்ன தடை ஏற்படுகிறதா, அல்லது சின்ன ஒரு தாமதம் ஏற்படுகிறதா, அதை கொண்டும் கூட அல்லாஹ் நம்முடைய தவறுகளை பிழைகளை பொறுத்துக் கொண்டிருக்கிறான். அதை கொண்டு கூட அல்லாஹ் நம்முடைய தவறுகளுக்கும் பாவங்களுக்கும் மன்னிப்பை கொடுத்துக் கொண்டிருக்கிறான். அப்ப அந்த நிலைப்பாட்டிலே நாம் வாழ்வதனால் நாம் என்ன செய்யக்கூடாது சகோதரர்களே, நம்முடைய தவறுகளை, நம்முடைய பாவங்களை அம்பலப்படுத்தக்கூடாது. காரணம், அல்லாஹ் அதை மறைத்துக் கொண்டே இருக்கிறான். ஒரு செய்தி ஒன்று, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதரை பார்க்கிறார், யஹ்தஸிலு பில் பராஸ், அவர் வெளிப்படையாக மக்களுக்கு முன்னிலையிலே குளித்துக் கொண்டிருக்கிறார். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரிலே ஏறுகிறார்கள், மக்களுக்கு உபதேசம் செய்கிறார்கள், அற்புதமான ஒரு செய்தியை சொல்கிறார்கள், இன்னல்லாஹு அஸ்ஸ வஜல்ல ஹலீமுன் ஹயீயுன் சத்தீருன் யுஹிப்புல் ஹயா வஸத், நிச்சயமாக அல்லாஹ் சகிப்பு தன்மை கொண்டவன், நிச்சயமாக அல்லாஹ் வெட்கப்படும் தன்மை கொண்டவன், நிச்சயமாக அல்லாஹ் தவறுகளை மறைக்கக்கூடியவன். அவன் வெட்க குணத்தையும், தவறுகள் மறைக்கப்படுவதையும், அந்தரங்கள் மறைக்கப்படுவதையும் அவன் நேசிக்கிறான். எனவே உங்களில் ஒருவர் குளிப்பதாக இருந்தால், உங்களில் ஒருவர் குளிப்பதாக இருந்தால் அவர் மறைமுகமாக சென்று ஒளிந்து குளித்துக் கொள்ளட்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசம் சொல்கிறார்கள். இங்கே முக்கியமான ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும், புகைப்பிடிக்கிற பழக்கம் இருப்பவர்கள் புகைப்பிடிக்கக்கூடாதுதான், ஆனால் அந்த புகைப்பிடிப்பதிலேயே இன்னொரு பெரிய தவறு என்ன தெரியுமா, மக்களுக்கு முன்னிலையில் நின்று புகைப்பிடிப்பது. ஏன் இப்படி பிறர் முன்னிலையில் புகைப்பிடிக்கிறீர்கள் எனும்போது, நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன், அல்லாக்கு மட்டும்தான் பயப்படுவேன். ஒருவர் புகைப்பிடிப்பது தவறு எல்லோருக்கும் தெரியும், ஆனால் அதையே பிறர் முன்னிலையில் புகைப்பிடிக்கிற போது என்ன ஏற்படுகிறது, இந்த புகை மூலமாக பிறருக்கு உடல் ரீதியாக ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறார். தெளிவாக தெரியும், புகைப்பிடிப்பவர் அந்த நிக்கோடின் மூலமாக தனக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பை விட அந்த புகையை சுவாசிக்கிற பொருளுக்கு தான் என்ன செய்கிறார், அவர் பாதிப்பை அதிகப்படுத்துகிறார். அது ஒன்று. சிறு பிள்ளைகள் வளரும் வாலிபத்தில் உள்ளவர்கள் அவர்களுக்கு இவர் ஒரு விஷயத்தை சொல்லாமல் சொல்லிக் கொடுக்கிறார். என்னன்னு, பப்ளிக்கா தம் அடிக்கிறது அல்லது பப்ளிக்காக புகைப்பிடிப்பது அது ஒரு தவறல்ல, அது எல்லோரும் செய்யலாம் என்கிற ஒரு பாடத்தை என்ன செய்கிறார், இவர் மறைமுகமாக நடத்துகிறார். அப்போ நாம் தெளிவாக ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், தவறுகள் செய்யக்கூடாது. அதே நேரத்தில் அந்த தவறுகளிலேயே கூடுதல் கணப்பரிமாணம் என்னவென்றால், பிறர் முன்னிலையில் செய்வது, பிறரை அந்த தவறுக்கு அல்லது பிறரை அந்த தவறு செய்யும்படி தூண்டுவது, இவைகளை எல்லாம் என்ன செய்து கொள்ள வேண்டும், நாம் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஹதீஸிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள், எப்படி தெரியுமா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ யுதுனில் முஃமின ஃபயதர் அலைஹி கனஃபஹு, மறுமையில் அல்லாஹ் ஒரு அடியானை தன் பக்கம் சமீபத்திலே வரவைப்பான், நெருங்கி வரவைப்பான், அவனுடைய தோளிலே கை போடுவான், அவனை தனியாக அல்லாஹ் அழைத்து அவனிடத்திலே மட்டும் அவன் மட்டும் கேட்கிற விதத்திலே சொல்லுவான், அடியானே இந்த இடத்தில் ஒரு பாவத்தை நீ செய்தாயே அதை நீ அறிவாயா, உடனே அவன் சொல்லுவான், ஆமாம் யா அல்லாஹ் எனக்கு நினைவிருக்கிறது யா அல்லாஹ். ஏனென்றால் சகோதரர்களே, எந்த இடத்தில் நமக்கு தண்டனை ஊர்ஜிதம் செய்யப்படுமோ அந்த இடத்தில் மனிதன் தன்னுடைய தவறை என்ன செய்வான், ஒப்புக்கொள்வான். உண்மையிலேயே உலகத்தில் வாழ்கிற மக்களிலேயே உண்மை பேசுபவர்கள் எங்க இருக்கிறாங்க சொல்லுங்க, நான் முஸ்லீம் மூமின் அப்படிங்கிற ஒரு வித்தியாசத்தில் வரல, எந்த இடத்தில் இருப்பவன் உண்மை பேசுவான், ஏதாவது ஒரு கெஸ்ஸிங் இருக்கா உங்களுக்கு, நான் சொல்றேன் ஜெயில இருக்கிறவன் தான் உண்மையை பேசுவான், அப்படிதானே, ஜெயில இந்த கைதிகள்லாம் உட்கார்ந்து பேசுறது நீங்க யாராவது ஜெயில இருந்து வந்து அவங்ககிட்ட கேளுங்க, எல்லா உண்மையும் சொல்லுவான், நான் ஒரு மர்டர் பண்ணிட்டு உள்ள வருவேன், நான் ஒரு பிக் பாக்கெட் அடிச்சதுனால உள்ள வந்தேன்பா, நான் திருடினதுனால உள்ள வந்தேன்பா, நான் அந்த செயின் அறுத்ததுனால உள்ள வந்தேன்பா, எல்லாத்தையும் சொல்லுவான். வெளியே சத்தியம் பண்ணுவான் இல்லன்னு, வெளியே இருக்கும்போது சத்தியம் பண்ணுவான், எதுவுமே செய்யல. தண்டனை ஊர்ஜிதம் செய்யப்பட்டு விட்டால், உள்ளே போய்விட்டால் என்ன செஞ்சிருவான், அவனை மாதிரி உண்மையாலேயே நீங்க பார்க்கவே முடியாது. ஏன் என்றால் அந்த இடத்தில் தண்டனை ஊர்ஜிதம் செய்யப்படக்கூடிய ஒரு இடம் எனும் போது, அந்த இடத்தில் அவனுக்கு தயக்கமோ வெட்கமோ தன்னை பிறர் நல்லவர் என்று நினைக்க வேண்டிய ஒரு சூழலும் அங்கே இல்லை. ஏன், தவறு செஞ்சதனால கைதியாக உள்ளே வந்திருக்கிறான். அப்ப உண்மையிலேயே சகோதரர்களே, உண்மை பேசக்கூடியவர்கள் நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் சிறைச்சாலைக்கு சென்று கைதிகளிடத்தில் பேசினால் தான், அதுவும் அந்த கைதிகள் தங்களுக்கிடையில் பேசுவதை, வெளியே வந்தவொடனே வேற மாதிரி நடிப்பார்கள், ஆனால் உள்ளே இருக்கும் போது அவர்கள் உண்மையை பேசுவதை பார்க்கலாம். அதே போன்றுதான் மறுமையில் மாஷர் மைதானத்தில் அல்லாஹ் ஒரு அடியானை தனியே கூப்பிட்டு அவன் மட்டும் கேட்கிற விதத்திலே, அத்தாரிஃபு ஸம்பகதா, அடியானே இதோ ஒரு இடத்தில் ஒரு பாவம் செய்தாயே உனக்கு ஞாபகம் இருக்கிறதா, ஆமாம் யா அல்லாஹ் என்று சொல்லி அவனுடைய அந்த பாவத்தை ஒப்புக்கொள்கிற போதே அவனுடைய உள்ளத்தில் ஒரு விஷயம் ஓடிக்கொண்டிருக்கும். அவனுடைய பாவத்தை அவன் ஒப்புக்கொள்கிற போதே உள்ளத்தில் ஒரு விஷயம் ஓடிக்கொண்டிருக்கும். என்ன ஓடும், மாட்டணும். இப்படிதான் உதாரணமா, ஒரு வேலையில் சேருவதற்காக ஒரு இன்டர்வியூல அட்டன் பண்றோம், நிறைய கொஸ்டின் கேட்கறாங்க, கொஸ்டினுக்கு எல்லாம் கட்டா கட்டா கட்டான்னு பதில் சொல்றோம், ஆனா அந்த பதில பாதி தப்பு, ஆனா எப்படி சொல்லிட்டோம், கடகடன்னு சொல்லிட்டோம், இன்டர்வியூ எடுக்கிற மூணு பேர்ல ரெண்டு பேர் கடகடன்னு சொல்றதை வச்சே சரின்ட்டான், இப்படிதானா. நிறைய பேர் இன்னைக்கு உலகத்தில் எப்படி ஓடிக்கிட்டு இருக்கு, செய்யற தப்ப தெளிவா செஞ்சா அது என்ன கிடையாது, தப்பே கிடையாது. இந்த பாலிசில தான் இன்னைக்கு உலகமே இயங்கிக்கிட்டு இருக்கு, தப்ப தப்பா செய்யக்கூடாது, தப்ப தப்பா செஞ்சா நீ சரியில்லை, தப்ப பர்ஃபெக்டா செய்யணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் இன்றைக்கு உலகமே இயங்கிக் கொண்டிருக்கிறது. இப்போ நாலஞ்சு பேர் இன்டர்வியூ எடுக்கும் போது உட்கார்றாங்க, கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க, அவர் கட கட கடன் பதில் சொல்றாரு, பதில பாதி தப்பு, ஆனா அந்த பாதி தப்புங்கிறது ஒருத்தருக்கு மட்டும் தான் தெரியும், அவரு என்ன செய்ய மாட்டாரு, டக்குன்னு சொல்ல மாட்டாரு, மூணு பேரும் கரெக்டுங்கிற, அப்ப நம்ம ஒருவேளை தப்பா புரிஞ்சுக்கிட்டோமாங்கிற கன்ஃபியூஸ்லயே எல்லாம் முடிஞ்சிடும். எல்லாம் போன உடனே இவரு போய் தனியா புடிச்சு, பிரதர் இந்த கேள்விக்கு பதில் சொன்னீங்களே அதெல்லாம் கரெக்டா அப்படின்னு கேட்டோம், அவர் என்ன சொல்லுவாரு, ஐயோ சார் தப்புதான் சார், தப்பா நினைச்சிடாதீங்க சார், எதுவும் பண்ணிடாதீங்க சார். ஆனா உள்ளுக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கும், இந்த தப்ப கண்டுபிடிச்சாலே இன்னைக்கு வேலை காலிட்டான். இதைவிட பெரிய மன்ற மறுமையில எப்படி இருக்கும், அல்லாஹ்வை பிடித்து அவன் காதிலே மட்டும் கேட்பதை போல், இந்த பாவத்தை எல்லாம் செய்தாயே நினைவிருக்கிறதா, தனியாக செய்தாயே இந்த பாவம் நினைவிருக்கிறதா என்று கேட்கும் போதே, அல்லாஹ்விடத்தில் அவன் ஒப்புக்கொண்டு கொண்டிருக்கும் போதே, அவனுடைய ஒப்புதல் வாக்குமூலத்தை அவன் தந்து கொண்டிருக்கும் போதே, அவனுடைய உள்ளத்தின் ஓர சிந்தனையில் ஓடிக்கொண்டிருக்கும், ஆஹா கது ஹலக், நான் இன்றைக்கு அகப்பட்டு விட்டேன், நான் இன்றைக்கு அடிந்து போய் விட்டேன். விட்டேன் என்று அவன் அச்சத்தோடு இருக்கிற போது அல்லாஹ் சொல்லுவானாம், சத்தர்த்துஹா அலைக்க ஃபித் துன்யா, அடியானே நீ அந்த பாவத்தை செய்கிற போது, இந்த தவறை நீ செய்யும் போது துனியாவில் அதை நான் மறைத்தேன், இதோ இன்றைக்கு அதை மன்னிக்கிறேன், துனியாவிலே மறைத்தேன் இன்றைக்கோ அதை மன்னித்தேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி என்ன செய்கிறான், அவனுடைய அந்த தவறுகளுக்கு கூட அல்லாஹ் நன்மைகளாக ஆக்கி, ஃபயுஸா கிதாப ஹஸனாத்தி, அவனுடைய நன்மையின் பட்டியல் மட்டும் அவனுக்கு வழங்கப்படும், அவனுடைய நன்மையின் பட்டியல்கள் அவனுக்கு வழங்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். பாக இதிலே ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும், பாவங்களை மறைத்தல் என்பது அல்லாஹ்வுடைய குணங்களில் உள்ள அற்புதமான குணம். அப்பாதலால் எந்த பாவத்தையும் பகிரங்கப்படுத்துவது, அம்பலப்படுத்துவது, பிறர் முன்னிலையில் பெருமையாக பேசுவது என்பன போன்ற அந்த பழக்க வழக்கங்களில் இருந்தும், தீய பண்பாடில் இருந்தும் நாம் தவிர்ந்திருக்க வேண்டும். அடுத்து ஒரு முக்கியமான செய்தியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், இப்படி பாவங்களை மறைப்பது என்பது இறை நம்பிக்கையாளர்களிடத்தில் இருக்க வேண்டிய ஒரு குணம், அதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முஸ்லீமுக்கும் இன்னொரு முஸ்லீமுக்கும் இடையே இருக்கிற உறவுகளும் உணர்வுகளும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பட்டியல் போடுகிற போது தெளிவாக சொன்னார்கள், அல் முஸ்லிமு அஹுல் முஸ்லிமி, ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு சகோதரன். இந்த சகோதரன் என்கிற வார்த்தைக்கு டெபினேஷன் தெரியாமல் தான் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாயளவில் சொல்வதல்ல சகோதரன் என்றால், ஒருவனை சகோதரன் என்று ஏற்றுக்கொள்கிறோம் என்றால் இந்த ஏற்றுக்கொள்வதில் ஒரு தெளிவு நமக்கு வர வேண்டும். தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறமும் தீரா இடுவைதரும் தெரிந்து கொள்ளுங்கள். ஒருவனை சகோதரனாக தேர்ந்தெடுப்பது பெரிய விஷயம், ஆனால் அதைவிட பெரிய விஷயம் எவனை நாம் சகோதரனாக தேர்ந்தெடுத்து விட்டோமோ, எனக்கு நான் நேசிப்பதை அவனுக்கு நான் நேசிக்க வேண்டும், எனக்கு நான் நன்மையை விரும்புவதை போல அவனுக்கு நான் விரும்ப வேண்டும், அந்த நட்பு அந்த சகோதரத்துவம் உடையாமல் சிதறாமல் அதை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் சகோதரன் என்கிற வார்த்தைக்கு உள்ள அந்த ஆழமான அர்த்தம். அப்போ ஒருவன் இன்னொருவனுக்கு சகோதரன் என்றால் அவனிடத்தில் எப்படி அவன் இருக்க வேண்டும், உன்னுடைய சொத்தை பிரித்து தருவதல்ல, உன்னுடைய சுகத்தை பங்கு போடுவதல்ல. அதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா, நபிகள் நாயகம் சொன்னார்கள், முதலில் அவனுக்கு நீ அநியாயம் செய்யக்கூடாது, அவனுக்கு கெடுதி நினைக்க கூடாது, தன்னுடைய சகோதரனின் தேவையை நிறைவேற்றுவதற்காக போராடுகிறானோ, நிறைவேற்றக்கூடிய முயற்சியிலே இருக்கின்றானோ, அவனுடைய தேவையை அல்லாஹ் நிறைவேற்றுகிறான். யார் ஒரு முஸ்லிமின் சங்கடத்தை போக்குகிறானோ, அவனுடைய கஷ்டத்தை இறைவன் போக்குகிறான். அதுவும் எப்படி, மறுமையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களில் கஷ்டத்தை போக்குகிறான். யார் ஒரு முஸ்லிமின் தவறை மறைக்கிறாரோ, சத்தரஹுல்லாஹு யௌமல் கியாமா, அவருடைய தவறை அல்லாஹ் மறைக்கிறான். நம்மிடத்தில் இருக்க வேண்டும். என்ன ஆகிப்போச்சு நம்முடைய நிலைமை, அந்த சகோதரத்துவம் இன்றைக்கு நம்மால் மெயின்டைன் பண்ண முடிகிறதா, யாருடைய தவறுகளையும் மறைக்காமல் இருக்கிறோமா? இன்றைக்கு நிறைய ரகசியங்கள் ரகசியங்களாகவே பரகசியங்கள் ஆக்கப்படுகிறது. எப்படி தெரியுமா, மனசுல வச்சுக்கங்க அப்படின்னு ஆரம்பிக்கிறது. ஒருத்தரை பத்தி சொல்லும் போது மனசுல வச்சுக்கங்க, வேற யார்ட்டையும் ஷேர் பண்ணிக்காதீங்க, இப்படி சொல்லியே என்ன செய்வது சகோதரர்களே, பிறரின் தவறுகளை அம்பலப்படுத்துவது, பிறருடைய தவறுகளை பரப்புவது, இது தவிர்க்கப்பட வேண்டிய, முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு குணம். மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள், யார்கிட்டையும் இதை சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லுங்க. அவர் எப்படிப்பா, நல்ல மனுஷன்தான், சரி இருந்தாலும் சரி வேணாம் நமக்கு எதுக்கு இப்படின்ட்டு ஒரு பிட்ட போட்டு போயிடுறது. இன்னைக்கு நம்ம எப்படிங்க அடுத்தால டேமேஜ் பண்றது, அல்லாஹ் அக்பர், படிக்காமல் கைவந்த கலை இன்றைக்கு நம்ம நம்மனா நம்ம கிட்ட இல்ல பலரிடத்தில். மிகவும் லாவகமாக பிறருடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும், அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை, ஒண்ணும் இல்ல, ஏதாவது ஒரு பேச்சோட பேச்சா வரும்போது என்ன செஞ்சிடறது, நல்ல மனுஷன்தான் என்ன செய்யறது, வாய் தான் கொஞ்சம் ஓவர் அப்படின்ட்டு உடைச்சிட்டு போயிடுறது. இதுக்கப்புறம் அவரு அவரை பார்க்கும்போது எந்த மனநிலையில் பார்ப்பார், இன்றைக்கு அது எந்த அளவிற்கு முத்தி போய்விட்டது என்று சொன்னால், உலமாக்கள் விஷயத்தில் சர்வசாதாரணமாக பேசிக் கொண்டிருக்கிறோம், மார்க்கத்தை தாங்கி நிற்கிற பெரும் பெரும் அறிஞர்கள் அவர்களுடைய கண்ணியங்களை கூட இன்றைக்கு காக்கக்கூடிய மரபு மக்களிடத்திலே இன்றைக்கு இல்லை. சர்வசாதாரணமாக விமர்சனக்கன் கொண்டு பார்த்து விடுகிறோம், சர்வசாதாரணமாக பிறரை விமர்சித்து விடுகிறோம். தெளிவாக ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள், ஒரு பொருளை தராசுதான் எடை போட வேண்டும். நாம் தராசுகள் அல்ல பிறரை எடை போட, அவரிடத்தில் ஒரு தவறு இருப்பதைப் போலத்தான் நம்மிடத்திலும் ஒரு தவறு இருக்கும். தன் குறை தனக்கு தெரியாது, தன்னுடைய குறை தனக்கு தெரியாது. ஒரு பொருளை அனுதாபத்தோடு நீங்கள் பார்த்தால் அதனுடைய குறைகள் உங்களுக்கு தெரியாது, ஒரு பொருளை ஆத்திரத்தோடு பார்த்தால் அதனுடைய நிறைகள் உங்களுக்கு தெரியாது. நிச்சயம் மனிதனுடைய கண்கள் இந்த ரெண்டு பண்புகளுக்கும் உள்ளடக்கியது. ஒன்று, அவன் நம்முடைய நேசத்திற்குரியவனாக இருந்தால், நம்முடைய நெஞ்சிலே நேசத்திற்குரியவனாக இருந்தால் அவனை பாசத்தோடு பரிதாபத்தோடு அனுதாபத்தோடு பார்ப்போம், அவனுடைய குறைகள் நமக்கு தெரியாது. நம்முடைய விருப்பத்திற்குள்ளாதவனாக இருந்தால், நம்முடைய நேசத்திற்குள்ளாதவனாக அவன் இருந்தால், நிச்சயம் அவனை கோபத்தோடோ எரிச்சலோடோ அல்லது குறைந்தபட்சம் ஆத்திரத்தோடோ பார்ப்போம். அவனுடைய நிறைகள் நமக்கு தெரியாது. ஒன்றுமில்லை, ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கிறேன். ஒரு 35 வயதை தாண்டி விட்டார் ஒரு இளைஞர், 40 வயதை தாண்டி விட்டார் ஒரு இளைஞர், உடலில் ஊனத்தோடு இருக்கிறார், சரியான வேலை இல்லை, வருமானம் இல்லை, யாரும் அவருக்கு பெண் தரம் இருக்கிறார்கள். ஆனால் அவர் என்னுடைய நேசத்திற்குரியவர், என்னுடைய பாசத்திற்குரியவர், பரிதாபத்திற்குரியவர், என் அனுதாபத்திற்குரியவர். அவரே டக்குன்னு ஒரு பெண் பிள்ளையின் கையை பிடித்து விட்டால் நான் அவரை எப்படி பார்ப்பேன்? ஐயோ பாவம், அப்படித்தானே சொல்லுவேன். 40 வயசாயிடுச்சு, வருமானம் இல்ல, யாரும் பெண்ணு தரல, அதனால கொஞ்சம் சபலத்துல கையை பிடிச்சிட்டாருன்னு அதை அப்படியே சிம்பிள் ஆக்குவோம். வெளியே இருப்பவர் எப்படி பார்ப்பாங்க? கையும் காலும் இல்ல, அதுக்கு திமுற பாத்தீங்களா? இதுதான் சகோதரர்களே, ஒரு பொருளை ஆத்திரத்தோடு பார்த்தால் அதனுடைய நிறைகள் நமக்கு தெரியாது. ஒரு பொருளை அனுதாபத்தோடு பாருங்கள், ஒரு பொருளை பரிதாபத்தோடு பாருங்கள், அதனுடைய குறைகள் நமக்கு தெரியாது. மனிதன் இப்படிப்பட்ட இயல்புக்கு உட்பட்டவன் தான். மனிதன் தராசல்ல சரியாக எடை போட முடியுமா? நம்மால் ஒருவனை, ஒரு பொருளை சரியாக என்னுடைய கையிலே, என்னுடைய மனதிலே நான் நிறுத்தவனை குறித்து சொல்லிவிட முடியுமா? நிச்சயமாக முடியாது. அல்லாஹுவால் மட்டும்தான் முடியும், அல்லாஹுவால் மட்டும்தான் முடியும். அதனால் தான் யாரையும் அவ்வளவு சீக்கிரம் நாம் விமர்சித்து விடக்கூடாது, யாருடைய குறைகளையும் அம்பலப்படுத்தி விடக்கூடாது. நமக்கு தெரியாது சகோதரர்களே, இப்படி நாம் பிறர் குறைகளை பேசி, பிறரை குறித்து அவர்களுடைய மானத்தோடு விளையாடி எவ்வளவு பாவங்களை நாம் சேமித்துக் கொண்டிருக்கிறோம் என்பது நமக்கு தெரியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவைகளை எல்லாம் சாப்பிடக்கூடாது என்று தடை செய்திருக்கிறானே, அதிலே முதல் விஷயம் எது? சகோதர மாமிசம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் என்ன கேட்கிறேன்னா, எந்தெந்த உணவுகள்லாம் நமக்கு தடைன்னு ஒரு லிஸ்ட் வருது இல்லை, அதுல ஃபர்ஸ்ட் எது? ஹுர்ரிமத் அலைக்குமுல் மைத்தத்து, முதல்ல அல்லாஹ் என்ன சொல்றான், செத்ததை சாப்பிடக்கூடாதுங்கிறான். அதை கொண்டு போய் அல்லாஹ் எங்க போடுறான்? அயுஹிப்பு அஹதுக்கும் மன் யக்குல லஹ்ம அஹீஹி மைத்தா, உங்களில் ஒரு சகோதரன் செத்து பிண்டமாக பிணமாக இருக்கும் போது அவன் இறைச்சி துண்டை எடுத்து சாப்பிட உங்களுக்கு மனம் வருமா? இதையெல்லாம் அல்லாஹ் தடை செய்திருக்கிறானோ, தடை செய்யப்பட்ட உணவுகளின் பட்டியல்களாக இருக்கிறதோ, ஹுர்ரிம தலைக்குமுல் மைத்தத்து வத்தமு வலஹ்முல் ஹின்சீரி வமா உஹில்ல பிஹி கைரில்லாஹி வல் முன்கனிகத்து வல் மௌகூதத்து வல் முத்தரத்தியத்து வல் நதீஹத்து, அப்படியே அல்லாஹ் பட்டியல் போடுகிறான். செத்தவை, ரத்தம், பன்றியின் இறைச்சி, அதாவது கொம்பு வைத்து முட்டி இறந்தது, கீறி கிழித்து இறந்தது, பற்களால் கடித்து இழுத்து இறந்தது என்று நிறைய பட்டியலை எல்லாம் போடுகிறான். இதிலே ஒரு மூமினின் உள்ளத்திலே, ஒரு இறை நம்பிக்கையாளன் உள்ளத்தில் ஆரம்ப பாடமாக பதிவு செய்யப்பட வேண்டியது என்னென்றால், செத்துவிட்டால் ஒரு பொருள் ஹராம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விதிவிலக்காக ஏற்படுத்திய மீன் போன்ற சில வஸ்துக்களை தவிர்த்து, அந்த செத்தவை என்பது தடை செய்யப்பட்ட உணவுகளிலேயே, தடை செய்யப்பட்ட விஷயங்களிலேயே முதல் தரத்திலே வைத்து கனப்பரிமாணத்தை கொடுத்து எதை இறைவன் ஹராம் என்று சொல்லியிருக்கிறானோ அதை கொண்டு போய் உதாரணமாக சொல்கிறான், உன் சகோதரனுடைய மானத்தோடு நீ விளையாடு. இவ்வளவு பெரிய விஷயம் இது, சர்வ சாதாரணமாக பேசிக் கொண்டிருக்கிறோம். அவரா, அவரை பத்தி எங்களுக்கு தெரியாதா? சப்பையாகிறோம். அவர் இவ்வளவு கஷ்டப்பட்டு, எவ்வளவு ஆய்வு செய்து, எவ்வளவு அவர் வந்து மார்க்கத்திற்காக தியாகம் செய்ய, தவறுகள் எல்லாருடைய வாழ்விலும் நிகழத்தான் செய்யும். தவறுக்கு அப்பாற்பட்டவராக இருந்தால் அவர் தான் மலக்காக இருந்திருப்பாரே. தவறுக்கு அப்பாற்பட்டவர் யார்? உலகத்தில் யாரும் தவறுகளுக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல. நெஞ்சிலே கை வைத்து சொல்லுங்கள், தனி மனிதனாக உங்கள் வாழ்விலே தவறே நிகழவில்லையா? உங்கள் பெற்ற பிள்ளைகள் வாழ்வில் தவறே நிகழவில்லையா? நீங்கள் கட்டிய மனைவி வாழ்வில் தவறே நிகழவில்லையா? மனைவி, மக்கள், பெற்றோர், உற்றார், உறவினர், சொந்த பந்தம், என் அரவணைப்புக்கு, என்னுடைய ஆதரவுக்கு, என்னுடைய அனுதாபத்திற்கு, என்னுடைய பரிதாபத்திற்குரியவர்கள் எல்லாம் தவறு செய்யும் போது எந்த கண் கொண்டு பார்க்கிறேனோ அதே கண் கொண்டுதான் யார் தவறு செய்தாலும் பார்க்க வேண்டும். அப்படி ஒரு நிலைப்பாடு வந்து விட்டால் பிறருடைய தவறை அம்பலப்படுத்த மாட்டோம். எங்க, நான் செஞ்ச தப்பையே நான் வெளியே சொல்லக்கூடாது எனும் போது பிறர் செய்த தவறை சொல்லலாமா? நன்மையை ஏவுதலும் தீமையை தடுத்தலும் நம்மிடத்திலே இருக்க வேண்டும். அது எப்படி? தனிப்பட்ட முறையில் அவன் நலம் விரும்பி எந்த அளவிற்கு என்றால் அதில் கடுமை கூட காட்டலாம். இந்த தவறை நீ தொடர்ந்து செய்தால் உன்னுடைய உறவை நான் மறுபரிசீலனை செய்வேன், உன்னோடு நான் பேச மாட்டேன், இந்த தவறிலிருந்து நீ மீண்டு வராத வரைக்கும் அல்லாவிற்காக உன்னை வெறுக்கிறேன் என்கிற அளவிற்கு என்ன செய்யலாம்? அதிலே ஒரு காரத்தை கூட்டி, கண்டனத்தை கூட்டி காட்டலாம். ஆனால் அது தவறை பிறரிடத்திலே சொல்லுவது, அதிலே ஒரு சிற்றின்பம் காண்பது இன்றைக்கு நம்மிடத்திலே இருக்கக்கூடாத பண்பு சகோதரர்களே. ஆனால் இன்றைக்கு அது சர்வ சாதாரணமாக நம்மிடத்திலே வந்துவிட்டது. அதனால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகோதரத்துவத்திற்குரிய அற்புதமான கருத்தை சொன்னார்கள், லா யஸ்துரு அபுதுன் அபுதன் ஃபி துன்யா, ஒரு அடியான் இன்னொரு அடியானின் தவறை இந்த உலகத்திலே மறைக்கிறான் என்றால், இல்லா சத்தரஹுல்லாஹு யௌமல் கியாமா, நிச்சயமாக அல்லாஹ் அவனுடைய தவறை மறுமையில் மறைக்கிறான். அதனால்தான் சான்றோர் ஒருவர் சொன்னார், மனிதர்களின் மனநிலை இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்றால், பிறர் குறித்து பேசும்போது வக்கீலாக இருக்கிறான், தன் குறித்து பேசும்போது நீதிபதியாக மாறிவிடுகிறான். கரெக்டா? என் வாழ்வில் ஒரு தவறு நினைஞ்சா என் மனசே எனக்கு ஒரு ஜஸ்டிபிகேஷன் பண்ணும், சரி நம்ம நிலைமையில யார் இருந்தாலும் இந்த தவறு நடந்திருக்கும், நான் என்ன வேணுக்குன்னா செஞ்சேன், தெரியாம தானே செஞ்சேன், அதனால நான் செய்யணும்னு நினைச்சா செஞ்சேன், நான் என்ன எப்பவுமா அதை செஞ்சேன், தொடர்ந்தா செஞ்சேன் என்று எப்படியெல்லாம் மோஸ்ட் பாசிபிளா கொண்டு வந்து அதை சாதாரணமாக்கும். பிறருடைய வாழ்க்கையில நடந்தா செஞ்சான் பாத்தியா, ஏன் அவன் செய்யணும், சரி இருக்கட்டும் பா, எப்பவுமே செய்யக்கூடாது, அதுக்காக செய்யலாமா? நம்ம கிட்ட வரும்போது எப்படி சொல்லுவோம், எப்பவுமே வாப்பா நான் செய்யறேன், இப்பதானே செஞ்சேன்போம், அடுத்த விஷயத்தை பத்தி சரி எப்பவும் செய்யக்கூடாதுன்னா செஞ்சிடலாமா அப்படி சொல்லுவோம். அதுதான் என்னையா இது, உன் விஷயத்தை பேசும்போது நீதிபதியாக மாறுகிறாய், பிறர் விஷயத்தை பேசும்போது வக்கீலாக. ஆனால் உண்மையான மூமின் தன் விஷயத்தை பேசும்போது அவன் நீதிபதியாக வர வேண்டும். நான் தவறு செய்து விட்டேன், தவறுதான், இந்த தவறுக்கு அல்லாஹ் என்னை மன்னிக்கணும் அப்படி நான் வரணும். பிறர் விஷயத்தை வரும்போது நமக்கு என்ன நினைப்போம், ரசூலுல்லாஹ்வே சொல்லிட்டாங்க, குல்லு பனி ஆதம கத்தாவுன், ஆதமின் மக்கள் தவறு செய்யக்கூடியவர்கள். ஆனா அது இவன் தனக்கு சொல்லுறான், ஆதமுடைய மக்கள் தவறு செய்யக்கூடியவர்கள். யோ, அது பிறருக்கியா? உனக்கு நீ செய்த தவறை பகிரங்கமாக மனதால் உணர்வால் உன் உயிரால் உறவால் உன் நரம்புகளால் அத்தனையிலும் நீ ஒப்புக்கொண்டு இனி அந்த தவறின் வாசல் பக்கம் என் வாடையிலும் நுழைய மாட்டேன், என் கோடையிலும் நுழைய மாட்டேன் என்கிற அளவிற்கு என்ன செய்யணும், ஒரு சபதமும் லட்சியமும் எடுக்கணும். ஆனா நம்ம செய்யற தவறு நமக்கு என்னைக்குமே பெருசா தெரியாது, நம்முடைய குறை நமக்கு சாதாரணமாக தெரியாது, கொஞ்சம் சொல்வதற்கு ஒரு மாதிரியாக இருந்தாலும் இதைவிட ஒரு பெரிய வார்த்தை சொல்லி என்னால் விளங்க வைக்க முடியவில்லை. இன்னும் சொல்ல போனால் நம்முடைய நமக்கு பெரிதாக தெரியாது. நீங்க மூணு நாள் குளிக்காம இருங்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், உங்களுக்கு அது ஒரு பெரிய அசூசியாக தெரியாது, ஆனால் பக்கத்தில் உள்ளவன் ஒரு நாள் குளிக்காம வரட்டும், ரொம்ப மோசமாக தெரியும். இது இறைவன் ஏற்படுத்தி இருக்கிற இயல்பான நியதி, இறைவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற இயற்கையான மனோபாவம். பாதனால்தான் சகோதரர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளைத்து வளைத்து சொன்னார்கள், பிறருடைய தவறுகளை மறையுங்கள், பிறருடைய தவறை மறைத்தால் உங்களுடைய தவறை எல்லாம் மறைக்கிறேன். சகோதரர்களே, ஒரு விஷயத்தை ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கொஞ்சம் சொல்லுங்கள், என்னுடைய கேள்விக்கு பதில், இந்த உலகத்தில் நம்முடைய தவறு மறைக்கப்படுவது பெரிதா அல்லது மறு உலகத்தில் மறைக்கப்படுவது பெரிதா? ஈமான் என்கிற ஸ்கேலை வைத்து பார்க்கிற போது, இறை நம்பிக்கை சொர்க்கம் நரகம் என்கிற சிந்தனையோடு பார்க்கும் போது, இந்த உலகத்தில் என் தவறு மறைக்கப்படுவது பெரிதா அல்லது மறுமையில் அல்லாஹ் என் தவறை மறைப்பது பெரிதா? மார்க்கத்தை பத்தி ஒரு 5% இல்ல, ஒரு 0.5% நாலேஜ் இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம், எப்பா மறுமையில் என்னுடைய தவறு மறைக்கப்படுறதுதான் பெருசும்போம், எப்போ ஈமான் இஸ்லாம் சொர்க்கம் நரகம் இறையச்சம் என்று வரும்போது. அதுக்கு வெளியே இருக்கிறவனுக்கு துணியா தான் பெருசா தெரியும், நம்மள மாதிரி ஆட்களுக்கு மறுமை தான் பெரியது. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கொடுக்கறாங்க பரிசா, எதுக்கு? இந்த உலகத்தில் பிறருடைய தவறை மறைத்தார். இந்த உலகத்தில் ஒருவருடைய தவறை மறைத்தாலே உன் துனியாவின் தவறு இல்லையா, உன் மறுமையில் எந்த இடத்தில் மறைக்கப்பட வேண்டுமோ எந்த இடத்தில் உன்னுடைய தவறு மறைக்கப்பட்டால் தான் உனக்கு வெற்றியோ ஜீவிதமோ, அந்த இடத்தில் அல்லாஹ் உன் தவறை மறைக்கிறான். இந்த உலகத்தில் பிறருடைய தவறை நீ மறைத்தால் யோசித்து பாருங்கள். மாயிஸ் ரழியல்லாஹு அன்ஹு, தெரியும் அந்த சஹாபியின் பெயரை கேட்டவுடன் நமக்கு தெரியும் என்ன சம்பவம் செஞ்சாங்க, செஞ்சிட்டு அவர்களுடைய உள்மனதவர்களை உணர்வோடு இருக்க விடவில்லை, அவர் செய்த பாவத்தை நினைத்து மனதிற்குள் குமுறு குமுறி அழுது இறுதியில் ஒரு முடிவுக்கு வருகிறார். நேரடியாக சென்று பகிரங்கமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் என்ன செய்யறாங்க, பகிரங்கமாக தான் செய்த தவறை ஒப்புக்கொள்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இப்படி நினைவு பண்ணி பார்க்கிறாங்க, ஆனால் இறுதியில் தண்டனை நிறைவேற்றப்படக்கூடிய அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தீர்வை அங்கே எழுதுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண் முன்னால், ஏனைய தோழர்களின் முன்னால் அவர் அங்கே கொல்லப்பட்டார் என்பது நமக்கு சம்பவம், இதுதான் நமக்கு தெரியும். ஆனா இந்த சம்பவம் நடந்ததற்கு பிறகு ஒரு செய்தி நடந்திருக்கிறது, அதை தான் இந்த நேரத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க, இந்த உலகத்தினுடைய நீதிமன்றத்திற்கும் இறை தூதரின் நீதிமன்றத்திற்கும் அதுதான் வித்தியாசம். இங்கே இருக்கிற இந்த நீதிபதிகள் எல்லாம் தவறுகள் நடைபெறுவதற்கு முன்புதான் தீவிர விசாரணை, ஆனால் இறை தூதர் குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனை எழுதப்பட்டதற்கு பிறகுதான் தீவிர புலன் விசாரணை. அந்த புலன் விசாரணையின் முடிவு என்ன தெரியுமா, இவருடைய நெருங்கிய நண்பர் ஒருவர் மூலமாகத்தான் இந்த தவறு வெளியே வருகிறது. எப்படி? அதாவது இமாம் அகமது, இமாம் அபுதாவுத், இமாம் நசாய் போன்ற ஹதீஸ் கிரந்தங்கள் இமாம்கள் எல்லாம் தங்களுடைய ஹதீஸ் கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற விஷயம், மாயிஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் விசார குற்றத்தை ஒப்புக்கொள்கிறார்கள், ஒப்புக்கொண்டதற்கு பிறகு தண்டனை நிறைவேற்றப்படுகிறது, அவர் இறந்ததற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தவறுக்காக அவர்கள் செய்த பாவத்திற்காக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கிறார்கள். எல்லாம் முடித்ததற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே நடைபெற்ற இந்த சம்பவத்திலே பாருங்கள், ஒரு திருப்புமுனை. இந்த மாயிஸ் ரலியல்லாஹுடைய சகோதரர், ஐ மீன் ஒரு நண்பராக இருந்த மாயிஸ் இப்னு மாலிக் அல் அஸ்லமி என்கிற இந்த நபித்தோழரின் நண்பராக ஒருவர் இருக்கிறார். அவருடைய பெயர் ஹஸ்ஸால் அல் அஸ்லமி. இவர்கிட்ட தான் முத முத வந்து அவர் ஷேர் பண்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரதுக்கு முன்னாடி யார்ட்ட வர்றாங்க பாருங்கள், ஒரு வாழ்வில் நட்பின் முக்கியத்துவம் என்னவென்று. இதுக்கெல்லாம் நட்பின் புனிதத்துவமே இல்லாமல் ஒரு சூழ்நிலை. கொஞ்சம் நெஞ்சிலே கை வைத்து சொல்லுங்கள், எனக்கு இவர் நெருக்கமான நண்பர், என்னுடைய ரகசியங்களை நம்பி இவரிடத்தில் நான் சொல்ல முடியும், எனக்கும் இவருக்கும் 30 ஆண்டு காலம் நட்பு இருக்கிறது என்று சொல்ல முடியுமா? ரொம்ப ரேர். அப்படி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உண்மையிலே இந்த உலகத்தில் பெரிய சாதனை சாதிப்பவர் நீங்க தான். என்ன, பணங்காசை சம்பாதிப்பது பெரிய விஷயம் இல்ல சகோதரா, மனிதர்களை சம்பாதிக்க வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்விலே இருந்த நட்பை பாருங்கள். அபூபக்கர் சித்தீக் அவர்களுக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கும் இடையே இருந்த நட்பு எத்தனை ஆண்டு கால பழமை வாய்ந்தது. நபித்துவத்திற்கு முன்பிருந்தே அபூபக்கர் சித்தீக்கோடும் ரசூலுல்லாஹ்வுக்கும் நட்பு. சரி, இஸ்லாம் வந்ததற்கு பிறகு கணக்கு போட்டு பார்த்தால் சற்றேறக்குறைய 23 ஆண்டு கால நட்பு, கொஞ்சம் கூட குறையாம த ஃபர்ஸ்ட் நாள் அவர்களுக்கிடையில் நட்பு எவ்வளவு கடுமையாக வலிமையாக இருந்ததோ அந்த வலிமையின் கொஞ்சம் கூட குறையாமல் 23 ஆண்டு கால பாரம்பரியம் மிக்க நட்பு. அப்படி நம்மளுக்கு யாருக்காவது ஒரு நண்பர் அமைவாரா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய நட்பு வட்டாரத்தில் பள்ளிக்கூடத்திலே படிக்கும் போது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள், அதுவும் 5ஆம் வகுப்பு படிக்கிற வரைக்கும் ஒரு சர்க்கிள், 6th ஸ்டாண்டர்ட் வந்தா அதுக்கு வேற ஒரு சர்க்கிள், ஹைஸ்கூலுக்கு போகும்போது அங்கே வேற ஒரு சர்க்கிள், தெரு பகுதியிலே ஒரு நண்பர் கூட்டம் இருக்கும், அதே போன்று உறவுக்காரர்கள் ஒரு நண்பர் கூட்டம் இருக்கும். எவ்வளவு வாட்ஸ்அப்ல குரூப்ஸ் மெயின்டைன் பண்ற மாதிரி நம்ம எவ்வளவு நண்பர்களை மெயின்டைன் பண்றோம். ஆனால் பெருமானார் சல்லாஸ்வர்களுக்கு நான் அடிக்கடி சொல்வதுண்டு, வாடையிலும் அபூபக்கர் தான் நண்பர், கோடையிலும் அபூபக்கர் தான் நண்பர். நமக்கு அப்படி இல்லையே, இங்க இருக்கிற வரைக்கும் சில பேர் ஃப்ரெண்ட்ஸ், ஊருக்கு போனா வேற ஃப்ரெண்ட்ஸ், ஊர்லயே எத்தனை விதமான ஃப்ரெண்ட்ஸ்களை மெயின்டைன் பண்ணுகிறோம். அதிலும் 25 ஆண்டு கால 30 ஆண்டு கால நட்பு யாருக்கு இருக்கிறது? இருக்கும். எப்படி இருக்கும் தெரியுமா? ஹாய், ஹவ் ஆர் யூ, இதோட நிப்பாட்டிக்கிட்டா இருக்கும். அப்படி இருந்தா 30 வருஷம் இல்ல 300 வருஷம் கூட மெயின்டைன் பண்ணலாம். உங்களுடைய குடும்ப விஷயத்திலே அவர், அவருடைய குடும்ப விஷயத்திலே நீங்கள், உங்களுடைய நலனில் அவர், அவருடைய நலனில் நீங்கள் என்று அந்த நகமும் சதை என்று சொல்லுவோமே, பேனாவும் பேனாவின் மூடி என்று சொல்லுவோமே, கண்ணும் கண்ணின் இமை என்று சொல்லுவோமே, அப்படி இறுக்கமாக நெருக்கமாக பழகக்கூடிய நண்பர்கள் ஒரு 30 ஆண்டு காலம், 20 ஆண்டு காலம், 10 ஆண்டு காலம் அப்படி நாங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும் சொல்லுங்க பார்ப்போம். நிச்சயம் நம்மால் அவ்வளவு சீக்கிரம் சொல்ல முடியாது. இப்படி ஒரு நட்பின் பாரம்பரியத்தையும் இப்படி ஒரு பின்புலத்தையும் ரசூலுல்லாவின் வரலாறில் மட்டும்தான் நம்மால் பார்க்க முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் அபூபக்கர் சித்தீக் அவர்களுக்கும் இடையில் எவ்வளவு நெருக்கமான நட்பு இருந்தது என்பது நம் எல்லோருக்கும் தெரியும். எந்த அளவுக்கு என்றால் பகிரங்கமாக ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், உங்களுக்கு பிடித்தமானவர்கள் யார் அப்படின்னு கேட்கறாங்க. ரசூலுல்லாஹ் டக்குன்னு என்ன செய்யறாங்க, தன்னுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, இல்லையா ரசூலுல்லாஹ், ஆண்களின் உங்களுக்கு யார், சிம்பிளா சொல்றாங்க, அபூஹா. யார் அபூஹானா? என்னது? ஆயிஷாவின் தந்தை. யார் ஆயிஷாவின் தந்தை? அபூபக்கர். ஆனா இப்படி ரசூலுல்லாஹ் சொன்னது உமருக்கோ உஸ்மானுக்கோ அலிக்கோ ரலியல்லாஹு அஜ்மயீன் யாருக்காவது ஒரு சின்ன ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்குமா? இதுதான் ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்றது. ஆனால் உங்களுக்கு நெருக்கமான 2 நண்பர்கள் இருந்தால் இவர்கிட்ட நீங்க பேசுங்க, இவருக்கு மூட் அவுட் ஆகும், அவர்கிட்ட பேசுங்க அவருக்கு மூஞ்சியே மாறும். இன்னைக்கு அப்படித்தான் இருக்குது. இன்றைக்கு மூட் அவுட் மூஞ்சி மாறுதா தெரியுதா உங்களுக்கு? வீட்டுல நல்லா கரியா சாப்பிட்டு பழகிட்டோம்னா லெக் பீஸ் இல்லாட்ட நமக்கு என்ன ஆகும்? மூட் அவுட் ஆகும், மூஞ்சி மாறும். கடைசி கவலை உணவு வரைக்கும் நமக்கு கறி துண்டு இருக்க வேண்டும், அப்படியே சாப்பிட்டு பழகி விட்டோம் அப்படிதானே? 1/2 கிலோ கறியை வைத்தாலும் கூட கடைசி கவலை வரைக்கும் நமக்கு என்ன இருக்கணும்? சைடு டிஷ் இல்லாட்டா நமக்கு டென்ஷன் ஆகும். அப்படித்தான் இன்றைக்கு பெரும்பான்மையான சகோதரர்களின் நட்பு இருக்கிறது. இவங்கிட்ட பேசுறது அவனுக்கு தெரியாம, அவங்கிட்ட பேசுறது இவனுக்கு தெரியாம, சில பேர் 2 மனைவிகளை வைத்துக் கொண்டு எப்படி, உதாரணத்துக்கு சொல்றது தப்பா நினைக்காதீங்க, ஃபர்ஸ்ட் மனைவியோட அவர் வெளியே போறது 2வது மனைவிக்கு தெரியாது, 2வது மனைவியோட போறது 1வது மனைவிக்கு தெரியாது. நான் இங்க இருக்கிற யாரை பத்தி பேசல, நான் பொதுவா சொல்றேன். அந்த மாதிரி இன்றைக்கு நண்பர்களை கூட என்ன செய்யறோம் நம்ம? ஏங்க, எந்த அளவுக்கு ஆய் போச்சுன்னா மனைவியோடு அன்பா இருப்பது நம்முடைய தாய்க்கு தெரியாத நடந்து கொள்கிறோம், தாயோடு நாம் நட்போடு இருப்பது மனைவிக்கு தெரியாம நடந்துக்கிறோம். உண்மையிலேயே ஆண்கள் அல்லாஹுக்குபர் எவ்வளவு பேலன்ஸா வாழ்ந்துகிட்டு இருக்கோங்க நம்ம. ஐயோ அல்லாஹுக்குபர், உண்மையிலேயே எல்லாம் சொல்லுவாங்க ஆண்களை விட பெண்கள் தியாகம் உண்மைதான். ஆனா ஒரு ஆங்கிளில் பார்க்கும்போது உண்மையிலேயே ஆண்கள் நம்ம தான் என்ன செய்யறோம், மிகப்பெரிய தியாகம் செய்கிறோம். அக்கா தங்கச்சிக்கு கொடுக்கறது மனைவிக்கு தெரியக்கூடாது, அவ்வளவு விவரமா அவ்வளவு சூப்பரா பேலன்ஸ்டா நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஆனா எதற்கு நான் இதை சொல்கிறேன் என்றால், ரசூலுல்லாஹ் காலத்தை நட்பை பாருங்கள், அபூபக்கர் தான் எனக்கு பிடிக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகிரங்கமாக சொன்ன போது கூட அது உமரின் மனதிலேயோ உஸ்மானின் மனதிலேயோ ஒரு சின்ன ஏக்கத்தை அல்ல சகோதரா, ஒரு தாக்கத்தை கூட ஏற்படுத்தவில்லை. இப்படி இருக்கணும் நட்பு. அப்போ அவர் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்னு வந்து கேட்கிறாரு, அவர் அல்லாஹ் பயந்தால் அவர் என்ன செஞ்சிட்டாரு? எதுக்கு இந்த கதையை சொன்னேன்? மாயிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு தவறை செய்தவுடன் தன்னுடைய நண்பரிடத்தில் தான் வந்து பகிர்ந்து கொள்கிறார். அவருடைய நண்பருடைய பேர் என்ன? ஹஸ்ஸால். ஹஸ்ஸால், இப்படி நான் செஞ்சிட்டேன், என்ன செய்யறது ஹஸ்ஸால்? அவர் அல்லாவை அதிகம் அஞ்சிய சமுதாயம், நம்மளா என்ன பண்ணிருப்போம், கமுக்கமா முடிய அப்படின்ட்டு நம்ம ஏன்னா நம்மள அப்படி அவங்கள அப்படி, ஐ மீன் விசாரம் என்கிற அந்த அளவுக்கு நான் சொல்லவில்லை. சாதாரணமாக சின்ன சின்ன தவறுகள் செய்யும் போது நம்ம என்ன பண்ணிருவோம், அப்படி ஊடு ஊடு அப்புறம் பாத்துக்கலாம், அப்புறம் பேசிக்கலாம், அப்புறம் பாத்துக்கலாம், அப்புறம் பேசிக்கலாம். அவங்க அல்லாவுக்கு பயந்து அந்த ஒரு எண்ணத்திலேயே அப்படியே வாழ்ந்து வளர்ந்த ஒரு பக்குவத்தின் காரணத்தினால் போய் சொல்லிருங்க அப்படிங்கிறாங்க. சொல்லி முடிஞ்சதுக்கு அப்புறம் நபிகள் நாயகம் அந்த ஹஸ்ஸாலை கூப்பிடுகிறார்கள், யா ஹஸ்ஸால் லவ் சத்தர்தஹு பி ஸௌபிக்கான கைரன் லக்க மிம்மா சனாதபிஹி. ஹஸ்ஸாலே, உன்னிடத்திலே வந்து மாயிஸ் கேட்டிருக்க போது நீ அந்த தவறை உன்னுடைய ஆடையை கொண்டு மறைத்திருந்தால் நீ அம்பலப்படுத்தியதை விட, ஐ மீன் நீ ஆலோசனை கொடுத்திருப்பதை விட அது சிறந்ததாக கருதப்பட்டிருக்குங்க. இதுதாங்க இன்னைக்கு நம்ம இடத்திலே வேணும். யாரையும் சகோதரர்களை குற்றப்படுத்தாதீர்கள். அதிலும் குறிப்பாக வெந்த பூமியில் நின்று வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வெளிநாட்டு வாழ்க்கையில் இருக்கிற நாம், நம்மை போன்ற சகோதரர்களுக்கு நம்மை தவிர யாரும் ஆறுதலும் இல்லை, ஆதரவும் இல்லை. அன்றாடம் புதிது புதிதாக சட்டங்களை போட்டு நம்முடைய திட்டங்களை எல்லாம் கெடுத்துக் கொண்டிருக்கிற எவ்வளவோ சூழ்நிலைகள் இங்கே நடந்து கொண்டிருக்கும் போது கூட சிரித்த முகத்தோடு சந்தோஷமாக நாம் வாழ வேண்டும் என்றால் நம்மை போன்ற சகோதரன் நமக்கும் நாம் அவனுக்கும் ஆறுதலாகவும் ஆதரவாகவும் இருக்க வேண்டும். எப்படா அவனை டேமேஜ் பண்ணலாம், எப்படா அவனை டென்ஷன் ஆக்கலாம், எப்படா அவனை மூட் அவுட் பண்ணலாம். இன்றைக்கு நிறைய பேர் ரூம் போட்டு யோசிக்கிற மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் இது அவர்களுக்கு தவறென்றே தெரிவதில்லை. அதுதான் இதிலே பெரிய ஆச்சரியம். இதை அவர்கள் ராஜதந்திரம் என்றும், இதைதான் அவர்களுடைய பெரிய திறமை என்றும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பிறருடைய வாழ்வில் கெடுதலை ஏற்படுத்துவது திறமை என்று இன்றைக்கு பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது. இன்றைக்கு யாருங்க நம்ம திறமசாலின்னு சொல்றோம்? அப்படி இப்படி இரண்டாம் நம்பர்ல போய் உள்ள வந்து பெருசா வர்றவனை தான் அவன் எங்க போனாலும் புழைச்சுக்குவாங்க. உண்மையை பேசி மாட்டிக்கிறவனை புழைக்கே தெரியாதவங்க. இன்னைக்கு எல்லாம் என்ன உலகம் இது, அப்படிதானங்க. உண்மை பேசி ஹலாலா சம்பாதிக்கணும், கொஞ்சம் லாபம் வந்தாலும் பரவாயில்ல என்று ஒரு பாலிசியோடு ஒரு சிஸ்டமைஸ்டா வாழக்கூடிய மனிதனை ஏளனமாக பார்க்கிற உலகம் இந்த உலகம். இப்படிதானா பாரு, 25 வருஷமா வெளிநாட்டுல இருந்து என்னங்க நீங்க கிழிச்சீங்க, உங்க தம்பி போய் 3 வருஷம் தாச்சு ஊட கட்டிட்டாருங்கிற பொண்ணு நடக்குதா இல்லையா? அவரை பாருங்க, வெளிநாட்டுக்கு போய் 5 வருஷம் தாச்சு, நீங்க தம்மாம்ல போய் என்னத்தான் பண்ணீங்களோ, கோபருக்கு போனீங்களா இல்ல கபருக்கு போனீங்களான்னு தெரியாத அளவுக்கு இன்றைக்கு நிறைய இடங்களில் பேச்சுவார்த்தை நடக்கும். மீண்டும் சொல்லுகிறேன், நான் உங்களை குறித்து பேசவில்லை, பொதுவாக பேசுகிறேன். அப்போ சகோதரர்களே, யார் இன்றைக்கு சிஸ்டமைஸ்டாக கொள்கை கோட்பாட்டோடு ஒரு பாலிசியை வகுத்துக் கொண்டு என்னால் யாருக்கும் துன்பம் வரக்கூடாது, மார்க்கத்தின் விதிமுறைகளை மீறக்கூடாது என்று வாழ்பவனுக்கு இந்த உலகம் தருகின்ற பட்டம் ஏமாளி, பிழைக்க தெரியாதவன், ஒத்துப்போக தெரியாதவன், அப்படிதானா? அடிப்படைவாதி, பிற்போக்கு சிந்தனை கொண்டவன், பிழைக்க தெரியாதவன். ஆனால் அதே நேரத்திலே குறுக்குசால் ஓட்டுபவன், இரண்டாம் நம்பரிலே உள்ளே வந்து புகுந்து விளையாடுபவனை இந்த உலகம் திறமைசாலி என்று பார்க்கிறது, புத்திசாலி என்று சொல்லுகிறது, பிழைக்க தெரிந்தவன் என்று சொல்லுகிறது. முறைப்படி படித்து பட்டம் வாங்கி அப்படி நேர வருபவர்களுக்கு இன்றைக்கு உலகத்திலே மரியாதையே இல்லை சகோதரர்களே. பாருங்க, யோசித்து பாருங்கள், எப்படி நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும்? அப்ப நம்முடைய நண்பர்கள் இடத்திலே ஆலோசனை கேட்டால் அந்த ஆலோசனைக்கு சரியான ஆலோசனை கொடுப்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானில் ஒரு அம்சம் என்று சொன்னார்கள். ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்யக்கூடிய கடமைகளில் ஒன்று என்று சொன்னார்கள். அதை நாம் என்ன செய்ய வேண்டும் சகோதரர்களே? தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இறுதியாக ஒரே ஒரு நபிமொழியை சொல்லி முடித்துவிடலாம் பாருங்கள். அதாவது உக்வா இப்னு ஆமீர் என்கிற நபித்தோழர் இருந்தார். அவருக்கு துஹைன் என்ற ஒரு எழுத்தாளர் காத்தி காத்தி என்றால் ஒரு செக்ரட்டரி மாதிரி இருந்தார். அவர் சொன்னார், எங்களுக்கெல்லாம் நெய்பர்ஸ் பக்கத்து வீட்டுக்காரர்கள் சில பேர் இருந்தார்கள், அவர்கள் எல்லாம் மது அருந்த கூடியவர்களாக இருந்தார்கள். என்ன செய்வேன் தெரியுமா? போலீஸ்காரங்களை கூப்பிட்டு அவங்களை மாட்டி விடுவேன். எனக்கு சில பக்கத்து வீட்டுக்காரங்க இருந்தாங்க, அந்த பக்கத்து வீட்டுக்காரர்கள் மது அருந்துவார்கள், நான் என்ன செய்வேன் தெரியுமா? ஏனென்றால் உமர் இப்னு கத்தாப் போன்ற ஆட்சியாளர்களுடைய காலத்தில் இந்த பூரண மது விலக்கு சட்டம் உண்மையிலேயே அமுல் இருந்தது இஸ்லாமிய சரியத்தில் தான். இன்னும் ஒருபடி மேல், உமர் இப்னு கத்தாபுடைய ஆட்சி காலத்தில் காவல்துறைக்கு இந்த பொறுப்பெல்லாம் கொடுக்கப்பட்டு மது அருந்தியவர் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் கசையடி கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கத்தை கூட நம்முடைய முன்னோர்கள் வைத்திருந்தார்கள். அதனாலதான் அதெல்லாம் ஒரு சிறந்த ஆட்சியாக அற்புதமான ஒரு தேசமாக இருந்தது. அப்ப இவர் சொல்றாரு, நான் இப்படி எல்லாம் பண்ணுவேன், போலீஸ்காரங்கிட்ட வந்து நான் மாட்டி விடுவேன். உடனே சொல்றாங்க, லா தஃபைல். சஹாபி என்ன சொல்லுகிறார், அப்படி செய்யாதே, வலாக்கின் அவர்களுக்கு உபதேசம் பண்ணு, அவர்களை கண்டி, அவர்களோடு கண்டிப்போடு நடந்து கொள். இல்ல நான் அப்படிதான் செஞ்சேன், பலம் என் தகு, அப்படி அவர்கள் வந்து தவிர்ந்து கொள்ளவில்லை. பிறகு ஃபஜா அஹு துஹைன் ஃபகால இன்னி நஹைதுஹும் ஃபலம் யன்தஹு வனதா இல்லஹும் ஷுரத ஃபகால உக்பா வைஹக் லா தஃஅல் ஃபைன்னி ஸமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகுல் மன் ஸதர அவ்ரத முஃமினின் ஃபகன்னமா இஸ்தஹியா மௌஊதத்தன் மின் கப்ரிஹா. நான் மீண்டும் அவர்களுக்கு சொல்லி சுட்டி காட்டினேன், அவர்கள் கேட்கவில்லை, அதனால தான் நான் போலீஸ் கொண்டு வந்து அவங்களை மாட்டி விட்டேன். அப்போ உக்பா இப்னு ஆமீர் அவர் புரிந்ததை சொல்கிறார், வைஹக் உனக்கு நாசம் உண்டாகட்டும், இப்படி நீ செய்யாதே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், யார் ஒரு மூமினின் குறையை மறைப்பானோ அவன் எப்படி தெரியுமா, மண்ணறையில் கபரில் புதைக்கப்பட்ட ஒரு குழந்தையை அதுக்கு வாழ்வு கொடுத்தால் எப்படியோ அப்படி. இறந்தவங்களுக்கு வாழ்வு கொடுக்க முடியாது, இருந்தாலும் இறக்கும் தருவாயில் புதைக்கப்பட்ட ஒரு குழந்தைக்கு அந்த மரணத்திலிருந்து அவர்களை பாதுகாக்கக்கூடிய விதத்தில் அவங்களுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுத்தால் எப்படியோ அப்படி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன் என்று உக்மா இப்னு ஆமீர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மாணவருக்கு பாடம் நடத்துகிறார்கள். அதனால் இங்கே நாம் வேறு ஒரு கோணத்திலே புரிந்து கொள்ள வேண்டும், அதற்காக செய்யக்கூடிய தவறுகளை எல்லாம் செய்யவிட்டு வேடிக்கை பார்ப்பது, அங்கே நாம் ஒரு ஊமையாக ஒரு சாட்சியாளனாக அந்த தவறுக்கு நாம் ஆமோதிக்கக்கூடிய விதத்திலே இருப்பது என்பன போன்ற தவறாக நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. இங்கே கருத்து என்னவென்றால், நம்முடைய நோக்கம் அவர்களை மீட்டெடுக்க வேண்டும், வென்றெடுக்க வேண்டும், திருத்தி எடுக்க வேண்டும் என்பதாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர, அவர்களை மாட்டிவிட வேண்டும், அவர்களை வரைபடுத்த வேண்டும், அவர்களுக்கு கொடுமை செய்ய வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் எப்போதும் நமக்கு வரக்கூடாது. ஆக அருமை சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அற்புதமான வாழ்க்கை நெறியை மார்க்கமாக நமக்கு கொடுத்திருக்கிறான். இந்த மார்க்கத்தின் அடிப்படை பாவம் புண்ணியம் நன்மை தீமை என்கிற ரீதியிலே அமைந்திருக்கிறது. நன்மைகளில் எப்படி உயர்ந்த நன்மைகள் என்றெல்லாம் நமக்கு வகுக்கப்பட்டிருக்கிறதோ, அதே போன்று பாவங்களில் இன்னும் அந்த பாவத்தினுடைய கணப்பரிமாணத்தை கூட்டுவது அதிகப்படுத்துவது என்னவென்றால், இந்த பாவங்களை பகிரங்கமாக செய்வது, அல்லது செய்த பாவங்களை பகிரங்கமாக பிறரோடு பேசுவது, அல்லது பிறருடைய குறைகளை பிறர் செய்த பாவங்களை பிறரிடத்திலே ஏளனமாக பேசுவது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சஹாபாக்களுடைய வாழ்வில் சில தவறுகள் நடந்திருக்கிறது, ஆனால் அந்த தவறுகளை எப்படி அவர்கள் பார்த்தார் என்பதை நீங்கள் கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும். தபூக் யுத்தத்திலே சில சஹாபிகள் கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை வந்தது. அதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காப் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு உட்பட மூன்று பேர் கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை வந்தது. அந்த மூன்று பேர் கலந்து கொள்ளாதது குற்றம் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவெடுத்து அவர்களோடு சில குறிப்பிட்ட தினங்கள் பேசக்கூடாது என்கிற கண்டனத்தை சட்டமாக போட்டவர்களை கண்டித்தார்கள். அந்த குறிப்பிட்ட அந்த 50 நாட்கள் என்ற வரலாறிலே வருகிறது. மிகுந்த சிரமத்திற்கும் மிகுந்த கஷ்டத்திற்கும் அவர்கள் ஆளானார்கள். பிறகு அல்லாஹ் மன்னித்ததற்கு பிறகு இந்த காப் இப்னு மாலிக் அவர்கள் மரணிக்கும் வரைக்கும் சகோதரர்களே, யாராவது ஒரு சஹாபி காபிடத்திலே சென்று காபே நீ அந்த போரிலே வராமல் கண்டிக்கப்பட்டவர் தானே என்று சொல்லியிருப்பாரா? சஹாபாக்கள் வாழ்வில் தவறுகள் நடக்கத்தானே செய்தது. எத்தனை சஹாபாக்களுடைய வாழ்வில் சின்ன சின்ன தவறுகள் நடந்தது, அந்த தவறுகளுக்கு அல்லாஹ் மன்னிப்பை கொடுத்து விட்டான் என்றால், அவர்களும் மனமுருகி தௌபா கேட்டு விட்டார்கள் என்றால், மீண்டும் அவர்களுடைய மரணம் முடிக்கும் வரைக்கும் அவர்களுடைய மரணம் வரும் வரைக்கும் இன்னொரு தோழர்கள் என்ன செய்யல, இந்த தவறை நீ செஞ்சவன் தானே, இந்த பாவத்தை நீ செய்தவர் தானே என்று சுட்டிக்காட்டாத அளவிற்கு ஒரு பேலன்ஸ்டு லைஃபாக ஒரு பக்குவப்பட்ட ஒரு வாழ்க்கையாக அவர்களிடத்தில் இருக்க போய்தான் அவருடைய பேர், இந்த சஹாபியின் பேர் குறிப்பிட்டப்பட்ட உடனேயே நம்மையும் அறியாமல் நம் நெஞ்சம் நெகிழ்ந்து நாவலியில் சொல்கிறோம் ரழியல்லாஹு. சும்மா கிடைக்கல உங்களுக்கு இந்த பேர்லாம். இப்படி ஒரு பக்குவமான ஒரு வாழ்க்கை நமக்கு வர வேண்டும் என்றால், இந்த சின்ன சின்ன தவறுகளை எல்லாம் கூட இப்படியெல்லாம் ஐ மீன் ஒரு சின்ன சின்ன சருகுதல்களாக நம்முடைய வாழ்விலே இருக்கக்கூடிய இவைகளெல்லாம் மீண்டெடுத்து ஒரு ரொம்ப பக்குவப்பட்ட ஒரு வாழ்க்கை இன்றைக்கு நாம் வாழ வேண்டும் சகோதரர்களே. அப்படி வாழ்ந்தால்தான் நாமும் பிறரிடத்தில் அப்படிப்பட்ட ஒரு நன்மைகளை எதிர்பார்க்க முடியும். நம்முடைய விஷயத்தில் மட்டும் பிறர் அனுதாபத்தோடு பரிதாபத்தோடு பார்க்க வேண்டும் என்று சலுகைகள் என்கிற ரீதியில் பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறோம், ஆனால் நாம் மட்டும் பிறருடைய விஷயத்தில் கடமை கட்டுப்பாடு என்று பார்க்கிறோம். அதுதான் இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகள் எல்லாம் தவிர்க்கப்பட்டு சகோதரத்துவத்தோடு சந்தோஷத்தோடு நிம்மதியோடு நாம் வாழ வேண்டும் என்றால், நன்மையை ஏவுதல் தீமையை தடுத்தல் என்கிற பண்பு நம்மிடத்தில் இருக்கிற அதே நேரத்தில் பிறருடைய குறைகளை அம்பலப்படுத்துதல் அல்லது நாம் செய்த தவறுகளை பாவங்களை பகிரங்கப்படுத்துதல் என்பன போன்ற அந்த இகழப்பட்ட மார்க்கம் தடை செய்திருக்கிற இந்த பண்பாடு இந்த குணநலம் நம்மிடத்திலே வராமல் ஒரு பக்குவமான ஒரு வாழ்க்கையை மேற்கொள்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். யா அல்லாஹ், எதை நாங்கள் சொல்கிறோமோ எதை நாங்கள் கேட்கிறோமோ அதன்படி வாழ்வதற்குரிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வாயாக என்று வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹிர தாவானல் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.